ஆவியானவரே எங்களுக்கு உங்களுடைய துணை மிக மிக அவசியம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுங்க. நாங்கள் ஜபத்தில் குறைவுள்ளவர்கள், உங்களுடைய சத்திய வெளிச்சத்தில் குறைவுள்ளவர்கள். அப்பா, எல்லா வெளிச்சத்தை தருகிற எங்களுக்கு அருவியா இருதயத்தில் இருந்து சத்குருவாக உலகத்திலேயே பெரிய குரு நீங்கள் தான் ஆண்டவரே. உங்ககிட்ட படிச்சுக்கிறவங்க எவ்வளவு சிறந்த ஞானத்தை அடைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நீங்க எங்களுக்கு குருவாயிருந்து எங்களுக்கு கத்துக் கொடுங்க. இந்த நேரத்தில் இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. கடவுளுடைய பொறுமை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அநேக நேரத்தில் நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா, இவர் ரொம்ப பொறுமையானவர், எவ்வளவு கோபப்படுத்தினாலும் அவருக்கு கோபமே வருது இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் சில பேர் இல்லைங்களா. ஆனா கடவுளை நினைச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும். நம்ம ரொம்ப நினைச்சு ஆச்சரியம் தான் பண்ணும். அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவம் ஒரு கீழ்ப்படியாமை செய்த ஆதாம் ஏவாளுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியாம மனித குலத்தையே தள்ளி விட்டவர். ஒரு பாவத்தை அவர்னால பொறுத்து கொள்ள முடியாத போது, ஒரு பாவத்தினால் கீழ்ப்படியாமைனால் இந்த முழு உலகமும் பாவிகளால் நிறையப்பட்டு ஒவ்வொரு நொடியும் அவரை கோபப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. மிகுந்த கோபம் மூட்டிக்கிட்டு தான் இருக்கு. எவ்வளவு பாவங்கள். ஆனா அந்த உலகத்துக்கு அவர் பொதுவான கிருபையில் மலையை கொடுக்கிறாரு, சூரியனை உதிக்க பண்றாரு, அவங்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கிறாரு, கல்யாணத்தை ஏற்படுத்துறாரு, பிள்ளைகளை கொடுக்கிறாரு, எவ்வளவு கிருபையை கொடுக்கிறாரு, எவ்வளவு பொறுமை இருக்க முடியா அவருக்கு. ஆனா ஒவ்வொரு நேரத்திலயும் இந்த உலகத்துல ரொம்ப கோபம் மூட்டுகிற அனுபவத்தை அவரு தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளால எண்ணி முடியாத, கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு மனித குல கோபம் மூட்டுறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, முழு வேதத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அவர் சொந்த கையில் எழுதி கொடுத்ததுன்றது ஒன்னே ஒன்று தான். என்ன? அந்த 10 கற்பனைகள். முழு வேதத்தை ஆதி மனுஷர்களை கொண்டு எழுதினார். ஆனா என் சுய கையால் ஜீவனுள்ள தேவன் அவர் கையாலே எழுதி கொடுத்ததுன்றது அவருடைய கற்பனைகள் தான். 10 கற்பனைகள். இது எவ்வளவு முக்கியம். ஆரவாரத்தோடு 2 பலகையில கொடுத்தார். முதலாவது பலகை, மனிதனே நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமை. ரெண்டாவது, நீ மற்ற மனிதர்களோடு இருக்க வேண்டிய கடமை. இது 2 கொடுத்தார், சொந்த கையால் எழுதி கொடுத்தார். ஆனா அந்த கற்பனை, முதல் கற்பனை, எனக்கு செய்ய வேண்டிய கற்பனையை யோசிச்சு பாருங்க. யார் ஆராதிக்கணும், அவர் எப்படி ஆராதிக்கணும், எந்த முறையில் ஆராதிக்கணும், என்னைக்கு ஆராதிக்கணும்னு சொல்லு. யார் ஆராதிக்கணும், நானே தேவன், என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு இருக்கக்கூடாது. ஆனா 99% உலகத்துல மத்த தேவர்கள் தான். ஏன், அவருடைய மக்கள் என்று சொல்லுகிற அவருடைய மக்களும் அநேக நேரங்கள் அவங்க இருதயங்கள்ல மத்த விக்கிரகங்கள் வந்து விடுகிறது. எவ்வளவு அவருக்கு கோபம் ஊட்டாது. ரெண்டாவது கற்பனை, அவர் சொல்றாரு, என்ன ஒரு சொரூபத்தையும் வைக்காத, மேலே வானம், கீழே பூமி, தண்ணி கீழே ஒரு சொரூபத்தையும் வைக்காது. அது எனக்கு எவ்வளவு கோபம் மூட்டோம்னா, வேற எங்கேயுமே அவர் அப்படி சொன்னதில்லை. உன்ன மாத்திரம் இல்ல, உனக்கு வரப்போற 3-4 தலைமுறை வரைக்கும் நான் உன்னை தண்டிப்பேன்றார். ஏன்னா அது அந்த அளவுக்கு கோபம் மூட்டோம். என் பேர்ல ஒரு உருவத்தை வச்சு வணங்காத அப்படின்றார். அது ரொம்ப எனக்கு கோபம் மூட்டோம் அப்படின்றார். அவ்வளோ சொல்லியும் என்ன பண்றோம், 99% உலகத்துல வெறும் உருவங்கள் தான், வெறும் விக்கிரகங்கள் தான். ரோமன் கத்தோலிக் சபை எடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்க செஞ்ச காரியம் அந்த கற்பனையை எடுத்துட்டாங்க. இது இருந்தால்தான பிரச்சனை. கடவுள் கையால் எழுதி கொடுத்த கற்பனையே இல்லை. எங்கடா ரோமன் கத்தோலிக் பைபிள்ல 2வது கற்பனைனா இருக்காது பாத்தீங்கன்னா. அதை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, கீழே இருக்கிற 10வது கற்பனையை 2 மாத்திட்டாங்க. 10 வேணும் இல்லையா, 9 போட்டா நல்லா இருக்காது. கீழே இருக்கிற 2வது, உன் மனைவியும் மற்றவனுடைய மனைவியும் மற்றவனுடைய பொருளை இச்சிக்காத, அது 2. மற்றவனுடைய மனைவி 1, 9 மற்றவனுடைய பொருள்னு 2 மாத்தி விட்டாங்க. 2வது கற்பனையை எடுத்துட்டாங்க. எந்த விக்கிரமும் சொரூபம் வைக்காதுன்றதை எடுத்துட்டாங்க. இன்னும் சிஎஸ்ஐ சபைகள்ல எல்லா உருவங்கள் தான். எவ்வளவு ஒரு கோபம் மூட்டம். எனக்கு இது மாதிரி உன்ன மாத்திரம் இல்ல, ஒரு ரவுடி பார்த்து உன் குடும்பத்தோட உன்னை அழிச்சிருவேன் மாதிரி ஆண்டவர் எந்த அளவுக்கு அது கோபம் வருதுன்னா, உன்னை 4-5 தலைமுறை வரைக்கும் உன் புள்ள உன் பேர புள்ள அவனோட புள்ளையும் நான் தண்டிப்பேன்றாரு, அதை செய்யாதேன்றாரு. அவ்வளோ கோபம் விட்டுருது, செஞ்சுக்கிட்டே இருக்கும். 3வது கற்பனை, என்னை எந்த முறையில் ஆராதிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. அவருடைய நாமத்தை ஆராதிக்க வரும்போது முழு கவனத்தை கொடுத்து உன் இருதயத்தை ஆயத்த பண்ணி சிந்தனையோடு வந்து அவருடைய நாமத்தை வீணிலனா, ஊரெல்லாம் பார்த்தா கண்டதுக்கும் பிரயத்தலாம் பிரயத்தலாம் எல்லாத்துக்கும் அவர் நாமத்தை வீணில தான் வணங்குறது. ஏன், நம்மளே வந்து இங்கே உட்காந்துருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கன்னு வந்திருக்கிறோம். ஒரு பாட்டை பாடணும்னா மனசு எங்கெங்க அலமோதுது, என்ன தெரியுமா செய்யறோம், அவர் நாமத்தை வீணில வணங்குறோம். அவர் பிரசங்கத்தை கேட்கிறேன்ற போர்வையில், அவரை பாடுறேன்ற போர்வையில் அவர் நாமத்தை எடுத்துக்கிட்டு மனசு எங்கேயோ ஓடுது. அந்த கற்பனையை நம்ம உடைக்கிறோம், நம்ம உணர்றோமா? ஒரு பாட்டை பாடுறோம், தேவனேன்னு ஒரு பாட்டை பாடுறோம், ஆனா மனசு எங்கேயோ ஓடுதுன்னா அவர் நாமத்தை வீணில வணங்காத. அப்படி செய்யறவன குற்ற தண்டிக்காமல விட மாட்டேன்றாரு. அதுல ஐ நாட் லீவ் இம் கில்ட்லெஸ். அதை செய்யறவன் என் நாமத்தை ஒரு பக்தியோடு கவனத்தோடு வணங்காதவன நான் குற்றம் இல்ல தண்டிக்காம விட மாட்டேன்றார். எவ்வளோ கோபம் மூட்டுறோம், நம்மளும் காலையில் எவ்வளோ மூட்டிருப்போம். அவரை அவர் அவரை பாடுறோன்னு சொல்லிக்கிட்டு மனசு எங்கேயோ வச்சுக்கிட்டு. 4வது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரி. நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரோமன் கத்தோலிக் 2வது கற்பனை எடுத்துச்சு, மற்ற சபையெல்லாம் சேர்ந்து 4வது கற்பனையை எடுத்துட்டாங்க. ஓய்வு நாள்லாம் நமக்கு இல்லை, நமக்கு இல்லை. இவங்க கண்டுபிடிச்சாங்க புதுசாக, ஓய்வு நாள்லாம் நமக்கு இல்லை. அந்த நாள் தான் விசேஷ நாள், படைப்பிலே ஏற்படுத்தின நாள். இதெல்லாம் பண்ணி எவ்வளோ கோபம் மூட்டுது, அவர் கோபம் வர வைக்குது. ஆனா அந்த அளவுக்கு கோபப்படுற தேவன், அவருடைய பொறுமை அதிசயம், ரொம்ப அதிசயம், சொல்லி முடியாத அளவுக்கு கோபம் ஊற்ற மனித குலத்தோடு அவர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாருன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயம். அதனாலதான் சங்கீதத்துல ஆண்டவரே நீ எம்மட்டும் பொறுமையா இருப்பீர், எம்மட்டும் எப்படி ஆண்டவரே உன்னால பொறுமையா இருக்க முடியுது, ஏன் ஆண்டவரே பொறுமையா இருக்கிறீரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, வேதம் என்ன சொல்லுது, ஏன் பொறுமையா இருக்கிறார், ரோமர் 2 போட்டிருக்கு, உங்ககிட்ட நான் பொறுமையா இருக்கிறதுக்கு அடிக்க முடியாதுன்றதுக்காக இல்ல, ஏன் தேவனுடைய பொறுமையின் ஐஸ்வர்யம், அவர் எவ்வளவு பொறுமை உள்ளவர்ன்ற அந்த ஐஸ்வர்யம் உனக்கு காட்டுறதுக்கு காரணம் அது உன்னை மனம் திரும்ப வைக்கணும். என்னை எவ்வளவு கோபம் மூட்டுற, எவ்வளவு ஆத்திரம் மூட்டுற, எனக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கறன்றதை நீ புரிஞ்சு ஒரு நாள் நீ மனம் திரும்பணும்ன்றதுக்காக உங்ககிட்ட பொறுமையா இருக்கு. நீ திருந்துவியா, திருந்துவியா, 2 பேதுருல சொல்றாரு, அவர் இன்னும் வரலையே, அவர் வரமாட்டாருங்க, நியாய தீர்ப்பு வரேன்றாரு, இன்னும் வரலையே, அவர் தாமதிக்கிறார்னு நினைக்காத, அவர் பொறுமையா இருக்கிறார். நீ மனம் திரும்பணும், கெட்டு போய் அழியக்கூடாதுன்னு உங்ககிட்ட பொறுமையா இருக்கிறார், உனக்கு டைம் கொடுத்துருக்காரு, உங்கெல்லாம் பார்க்கலன்னு நினைக்காத. இஸ் பேஷன்ஸ் வித் யூ. கடவுளுடைய பொறுமையின் ஐஸ்வர்யம் நம்மளுக்கு குணப்படுவோன்னு ஏது, குணப்படுவோன்னு ஏது. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை அவர் அடிக்கடி காமிச்சிருக்கிறார். நோவா காலத்துல காமிச்சார், ரொம்ப பொறுமையா இருந்து என்ன பண்ணார், ஒரு நாள் பார்த்து 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 ஒரு நாள் திடீர்னு புள்ளன்னு பார்க்கல, புள்ளத்தாச்சின்னு பார்க்கல, ஆணுன்னு பார்க்கல, பெண்ணுன்னு முழு உலக குலத்தையும் தண்ணியில போட்டு முக்கி விட்டுட்டார், 8 பேரை விட்டுட்டு. அவருடைய பொறுமையின் எல்லையை சோதிக்கக்கூடாது. ஒரு நாள் பொறுமை போயிரு, கை ஒருத்தருக்கு பின்னாடி 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 நம்மளை அடிக்காம போச்சுன்னா என்ன அர்த்தம், வரப்போற அடி பயங்கரமா வரப்போகுதுன்னு அர்த்தம். எதுக்கு பின்னாடி போகுது, நீ மனம் திரும்பணும்னு போகுது, நீ திருந்தலைன்னா பயங்கரமா விடுவோம் உனக்கு அடி. அப்படி பொறுமை அப்படித்தான். இஸ்ரவேலுக்கு ரொம்ப பொறுமையா இருந்தா, இஸ்ரவேல் ஜனங்களோடு ரொம்ப பொறுமை. நான் மாதிரி அவங்களை காப்பாத்தி கொண்டு போய் 2:4 ஆகும்போது 36:16 அவர் சொல்றாரு, ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி தான் பண்ணாங்க. இஸ்ரவேல் ஜனங்க தேவனை பத்தி பேசுறவங்களெல்லாம் கேலி பண்றது, அவருடைய வார்த்தையை அலட்சியம் செய்து அவருடைய தீர்க்க தரிசிகளை நிந்தனம் பண்ணினபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் அழிந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு 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 அவர் அலட்சியம் பண்ணி அவமானப்படுத்தினதுனால் கோபம் மூண்டு அழிந்தார்கள். கடவுளுடைய கோபத்துக்கு ஒரு எல்லை இருக்கு, அவர் கோபத்தை இழக்கலாம். இழந்த பிறகுதான் பாபிலோன் கூட்டம் கூட்டமா வந்து இஸ்ரவேல் ஜனங்களே சுக்குநூற ஆக்கி எத்தனை 1000 கோடி மக்களை சாகடிச்சு மீதி இருக்கிறவங்கள அடிமைத்தனமா பிடிச்சிட்டு போனாங்க, நாடே வெறிச்சோடி போயிடுச்சு, அவர் கோபத்தை அவங்க பார்த்துருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம படிக்கிற மத்தேயு பகுதியில இஸ்ரவேலோடு கடவுளுடைய கோபத்தின் முடிவு வந்துருச்சு, கடவுளுடைய பொறுமையின் முடிவு வந்துருச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேல அவங்ககிட்ட பொறுமையா இருக்க போறது இல்லை. அதைத்தான் நம்ம பாக்குறோம், எத்தனை ஆண்டுகள் எத்தனை நூற்றாண்டுகள் அவங்களோடு பொறுமையா இருந்தாரு. இப்படி அடிமைத்தனமா அவங்கள வித்து போட்டிருந்தாலும், அடிமைத்தனமா அழித்திருந்தாலும், அவருடைய இறக்கத்துல மீண்டும் அவர் சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்தார் இல்லைங்களா. அவங்களை திருப்பியும் கூட்டு வந்த அந்த பூமியில் அந்த ஆலயத்தை கட்ட வைத்தார். அதுல வந்து கட்டினவர் நெகேமியா ஒருத்தர். நெகேமியா அவர் சொல்றாரு பாருங்க, நெகேமியா 9:30 நீர் அநேக வருடமாய் அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து. எவ்வளோ வருஷங்க பாடி, எவ்வளோ டைம் அவங்களுக்கு கொடுத்தீர், பொறுமையா இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளோடு அவர்களை திடசாட்சியாய் கண்டித்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே. எவ்வளோ கண்டிச்சு, எவ்வளோ வான் பண்ணீர், எவ்வளோ பொறுமையா இருந்தீர் அவங்களோடு, அவங்க செவி கொடுக்காம போன போது அவர்களை அந்நிய தேசங்களில் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும், முற்றிலுமா அழிச்சு போடாமலும், அவர்களை கைவிடாமலும் இறங்கு இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். பொறுமையோடு அவங்களுக்கு இன்னொரு சான்ஸை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு வந்து திருப்பியும் ஆலயத்தை கட்டினாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, வெளியில் விக்கிரத்தை விட்டுட்டாங்க. ஆனால் அவங்களுடைய மதம், ஆண்டவருடைய மதம் வெறும் வெளிப்பிரகாரமான மதமாகவே இருந்துச்சு. ஒரு வெளிப்பிரகாரமான வேஷம், பரிசேய வேஷம், மத வேஷமாக இருந்து அவர் தேவ குமாரனே இறங்கி வரார். வந்து 10 அதிகாரங்கள் அதிசயமாக அவர் நான் தான் மேசியான்றதை வெளிப்படுத்துறாரு. 11 அதிகாரத்தில் என்ன பண்றாங்க, அவரை நிராகரித்தார்கள். அதை நம்ம பார்த்த கதை, அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு வருஷமா பொறுமையா இருந்து கடைசியில தன்னுடைய குமாரனே அமைச்சார் ஆண்டவர், அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. இன்போ அவர் ஆண்டவர் அவங்க மேல பொறுமை முடிஞ்சிச்சு. இன்னமே இதுக்கு மேல பொறுமையா ஆண்டவர் இருக்க போறது. அவருடைய பொறுமையின் எல்லையை நாம் இங்க பார்க்கிறோம் பாருங்களேன். என்ன பண்றாரு, முதலாவது ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு, ஆவிக்குரிய நியாய தீர்ப்பு அவங்களுக்கு அனுப்புறார், நியாய தீர்ப்பு அனுப்புறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து சரி உடனே அடிக்கல, அதனால ரொம்ப பொறுமையா இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஆண்டவர் அடிக்கணும்னா திடீர்னு அவங்களுக்கு ஏதோ வியாதி வந்துடணும், திடீர்னு அவங்களுக்கு ஏதோ இன்னும் இறந்து போயிடணும், திடீர்னு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடணும் அப்படின்னு ஆண்டா ஆண்டவர் அடிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். சரீர தண்டனையை விட 10,000 மடங்கு பெருசு ஆவிக்குரிய தண்டனை, ஆவிக்குரிய நியாய தீர்ப்பு சரிங்களா. அவங்களுக்கு சரீர தண்டனை எவ்வளோதான் இருந்தாலும் அது ஆவிக்குரிய தண்டனைக்கு ஒப்பே ஆகாது. ஆண்டவர் ரெகுலராக மனிதர்களுக்கோ தேசங்களுக்கோ ஆவிக்குரிய தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அது ஆவிக்குரிய தண்டனையா இருப்பதுனால் நம்மளால பார்க்க முடியறதில்ல, அது சத்தம் இல்லாம நடக்கும், ரொம்ப பயங்கரமா நடக்கும். ஆண்டவர் ஆவி பொறுமையா இருக்கிறார்னு நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, ஆவிக்குரிய தண்டனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஏலின்னு ஒருத்தர் இருந்தார் ஆலயத்துல, அவரும் அவங்க பிள்ளைகளோ செஞ்ச அட்டூழியம் பயங்கரமா செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஏலி இனிமே நான் உனக்கு கொடுக்குற தண்டனை எல்லாருக்கும் ஒரு பாடமா அமையட்டும், ஆலயத்துல விளையாடுறவங்களுக்கு என்ன, இனிமே உனக்கு பிறக்க போற உன்னுடைய சந்ததி எல்லாமே, உனக்கு பிறக்க போற பிள்ளைங்க புள்ள 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 எல்லா ஜெனரேஷன்ஸும் அதுல யாருமே 25 வயசுக்கு மேல வாழ மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவர் கொடுக்குற தண்டனை, அப்படி யாராவது வாழ்ந்தாங்கன்னா அவங்க ஊனமற்றவர்களாக ஹேண்டிகேப்பத்தான் இருப்பாங்க. அப்படி 25 வருஷம் அவங்க வாழ்றதுக்கும் அதுல யாருமே படிச்சவங்க இருக்க மாட்டாங்க, தேர்ந்தவங்க உருப்படுறவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க 25 வருஷம் வரைக்கும் பிச்சை தான் எடுப்பாங்க, 1 ரூபாய்க்கும் அதான் அவனுக்கு கொடுக்குறேன். வம்சமெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஏலி காண்டவர் கொடுத்த தண்டன் அவர் ஆலயத்துல வாழ்ந்து, அதெல்லாம் சரீரம் ஒரு விதத்துல, அதை விட அப்படி தண்டனை கொடுக்குற ஒரு ஆவிக்குரிய விதத்துல எப்படி கொடுப்பாரு யோசிச்சு பாருங்க. அவர் கொடுக்குறாருங்க தண்டனை, 2 லெவல் தண்டனை கொடுக்குறார். முதலாவது தண்டனை, அந்த 2வது தண்டனை திருந்தலைன்னா 2வது கண்ணீர், இறுதியான தண்டனை, கடைசி தண்டனை. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1வது தண்டனை வந்து ரோமரில் போட்டிருக்கு, நம்ம அடிக்கடி படித்தது தான். என்னன்னா கடவுள் பொதுவான கிருபையில எல்லாரையும் என்ன பண்றாரு, மனுஷருங்க அவங்க சொந்த பாவ வழியில போய் அவங்க அழிச்சு கொள்ளாத படிக்கு அவர் எல்லாரையும் கட்டுப்படுத்துறாருன்னு போட்டிருக்கு. The restraining grace of God. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போய் நம்ம மண்டையை உடைச்சுக்கிட்டு அழிச்சுக்காத படிக்கு நம்மளை கட்டுப்படுத்துறார். நீங்களாம் ஏன் ரொம்ப மோசமா போகாது காரணம், உலக மனிதர்கள் மாதிரி போய் அழியாது காரணம் என்ன, நீங்க ரொம்ப நல்லவங்கன்றதுனாலயா, ரொம்ப அறிவுள்ளவங்க இல்ல, ஆண்டவர் உங்களை கட்டுப்படுத்திருந்தால் அப்படி போவாது இப்படி போவாதுன்னு கட்டுப்படுத்துறார். ஆனா அது அந்த கட்டுப்பாடு ஆண்டவருடைய பொதுவான கிருபை. ரோமர் 1 போட்டிருக்குது, தேவன் உடைய கோபாக்கினை வெளிப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அந்நியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனிதர்களுக்கு விரோதமாய் தேவ கோபாக்கினை வெளிப்பட்டிருக்கு. எப்படி ஆண்டவர் வெளிப்பட்டிருக்குன்னா, பொதுவா ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறாரா, நான் யார், நான் எவ்வளவு பெரியவர், யோசிச்சு பாரு, நீ இருக்கிறது இத்தனோண்டு, அந்த இத்தனோண்டு பூமியில நீ இருக்கிற, இன்னைக்கு பூமிக்கு வெளியே எத்தனை மண்டலங்கள், எத்தனை கேலக்சி இருக்கு, ஒரு தேவ தூதர் நித்தியமெல்லாம் பறந்து போனாலும் எல்லையை காண முடியாத அண்ட சராசரத்தை படைத்த தேவன், அது 6 நான் படைச்சிருக்கிறேன்னா நான் எவ்வளவு பெரிய தேவன்றத பாக்குற காரியத்திலிருந்து நீ தெரிஞ்சுக்கணும். எனக்கு பயப்படணும், என் கற்பனைக்கு அடங்கணும். படைப்புல இருந்து காணுகிற காரியத்திலிருந்து அவர் வெளிப்படுத்துறார். அந்த காணுகிற காரியத்துல மனசாட்சியில அவர் வெளிப்படுத்துறத கேட்காத போது என்ன பண்றாரா, அந்த அவர் கட்டுப்படுத்துறவங்களை கழட்டி விட்டுறாரு. இதை நீ கேட்டு இதுக்கும் உனக்கு ஏறல, இந்த வெளிச்சத்துல நீ உனக்கு உணர்வு இல்லைன்னா, அவர் கடவுள்னு அறிந்து அவருக்கு பயப்படணும், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு தெரியலனா, பொதுவான அறிவை ரிஜெக்ட் பண்ணினா உனக்கு கொடுக்குற தண்டனை என்ன, இழிவான சிந்தைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறார். உன் இஷ்டம்படி செய், இச்சை ரோகங்களுக்கு உனக்கு ஒப்பு கொடுக்கிறார். உனக்கு பிடிக்கிறதெல்லாம் ஆண்டவர் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம மறுரூபம் ஆகணும், அதெல்லாம் இல்ல, உலகம்தான் வேணும், உனக்கு இச்சைகள் தான் வேணும், வேசித்தனம் தான் வேணும், யூடியூப்ல பாக்குற அதுதான் வேணும், இன்டர்நெட்ல போனோகிராபி தான் வேணும்னா அதுக்கே நீ போ, அதுக்கு எடிக்ட் ஆகி விட்டுறாரு, அவன் கழட்டி விட்டுறாரு, இஷ்டத்துக்கு போ போ, இதுதானே விரும்பின, இதுக்கே போ, பொருளாசைக்கு போ, வேசித்தனத்துக்கு போ, உலக காரியத்துக்கு போன்னு அந்த கட்டுப்பாடு கழட்டி விட்டுறார். இழிவான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். தகாதவைகளை மனுஷன் செய்வானா, மனுஷன் செய்வானா, பேப்பர் எல்லாம் படிக்கிறோம், மனுஷன் தகாதவைகளை செய்யும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறார், இழிவான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார், இச்சை ரோகங்களுக்கு, ரோகம் பிடிச்ச மாதிரி இச்சை மிருகங்களுக்கு தான் இருக்கும், இச்சை ரோகம் பிடிச்ச மாதிரி உங்க ஒப்பு கொடுத்துறார். ஏன், ஆண்டவர் உங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் தண்டனை, ஆவிக்குரிய தண்டனை, நீ ஏன் இப்படியான மிருகம் மாதிரி ஆயிட்ட, நாயங்களோட மோசம், ஏன் இப்படி ஆயிட்ட, ஆண்டவர் உன் ஒப்பு கொடுத்ததுனால அப்படி ஆயிட்டேனே. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஜட்ஜ்மெண்ட், அவர் கொடுக்குற தண்டனை. இது எது கொடுக்கிறாரா, பொதுவான அறிவை நிராகரிப்பதற்கே இந்த தண்டனைனா, அவர் தன்னுடைய குமாரின் மூலமா பரிசுத்தாவின் மூலமா கொடுக்கிற விசேஷ தண்டனையை நிராகரித்தா, தண்டனை விசேஷ வெளிப்பாடை நிராகரித்தா தண்டனை கொடுக்காம இருப்பாரா, பொதுவான அறிவுக்கே இந்த தண்டனை. அவர் விசேஷமா தன்னுடைய அற்புதங்கள்னாலையும் அடையாளங்கள்னாலையும் உறுதிப்படுத்தப்பட்டு தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை உயிரோடு எழுப்பி உறுதிப்படுத்த வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணோம்னா அதுக்கு தண்டனை இல்லையா, அந்த தண்டனை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அந்த தண்டனை, இன்னைக்கு பகுதியில நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த தண்டனையை கொடுக்கிறாரு. என்ன பண்றாரா, ஃபர்ஸ்ட் லெவல் தண்டனை உன்னை ஒப்பு கொடுத்துறாரு, உன் இஷ்டத்தின் இதயத்தின் ஆசைக்கே போ, இச்சைக்கே போன்னு கழட்டி விட்டுறாரு. ரெண்டாவதாக, மாத்த முடியாத நித்திய திருத்த முடியாத குருடாக்கத்திற்கு, குருடாகும்படிக்கு, இருதயம் கடினப்பட்டு போகும்படிக்கு அவர்களை கடினப்படுத்தி இருதயத்தை குருடாக்கி போட்டுறார். அவர் வெளிப்பாடை நிராகரித்தார், அவங்க ஒருபோதும் மனம் திரும்ப முடியாதபடிக்கு, ரொம்ப பயங்கரங்க. அன்னைக்கு கூட ஏறி வரும்போது திருப்பி அப்படியே ஓடிடலாமான்னு நினைச்சேன், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ப்ரீச் பண்ண முடியாது, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான காரியங்கள். ஆனா வேதத்துல இருக்கு, நம்ம ப்ரீச் தான் பண்ணி ஆகணும். தேவனுடைய வார்த்தை அவருடைய விசேஷ வெளிப்பாடை நிராகரிக்க போது வருகிற ஆவிக்குரிய தண்டனையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பகுதி எந்த பகுதி நமக்கு உனக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், வித விதைக்கிற ஓமையை சொல்லி முடிச்சுட்டு இந்த சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் ஓமைகளோடு அவர்களோடு பேசுகிறீர். போன வாரம் 2 காரியங்களை பார்த்தோம், அவர் சொன்னதுல என்ன, முதலாவது ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் தேவன் இறையாண்மையா கொடுக்கிறது, அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, இட்ஸ் கிராண்டட் டு யூ. ரெண்டாவது, ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் ஒரு மனுஷனுடைய முயற்சிக்கு ஏற்றதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நீங்க அளப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அளக்கப்படும். இது ரெண்டு போன வாரம் பார்த்து, இந்த வாரம் இன்னும் ரெண்டு காரியத்தை அதில் பார்க்க போறோம். என்ன ரெண்டு காரியம்? இந்த ரெண்டு தலைப்பு தான், இந்த தலைப்பு எல்லாம் ரொம்ப முக்கியம். இதை மனசுல வச்சுக்கிட்டா என்ன அதுல சொன்னோன்னு நமக்கு வரும். நோட் பண்றவங்க அதை கூட நோட் பண்ணிக்கலாம். ஆவிக்குரிய இந்த பிரகாசிப்புதலை நிராகரிக்கிறவர்களுக்கு தேவன் நீதியாக மாற்ற முடியாத நித்திய குருட்டாட்டுதலை கொடுத்து விடுகிறார். ஆவிக்குரிய பிரகாசிப்புதலை நிராகரிக்கிறவங்களுக்கு நித்திய மாற்ற முடியாத குருட்ட இருளை இருள்னால அவங்களை சபிச்சு விட்டுறார். முதலாவது. ரெண்டாவது, ஆவிக்குரிய பிரகாசிப்புதலுடைய பாக்கியம் ஸ்லாக்கியம் எவ்வளவு பெருசுன்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது 13-15 வரைக்கும் தேவன் அதை செய்யறத பார்க்கிறோம். ஆவிக்குரிய பிரகாசத்தை நிராகரிக்கிறவங்களை எப்படி அவர் சபிக்கிறார் பாருங்களா. இது இஸ்ரவேலுக்கு அந்நாளில் நடந்து விட்டது. 1000 ஆண்டுகள் அவங்களோடு பொறுமையா இருந்த தேவன் உண்மையாவே மகிமை அவங்களை விட்டு போனது இப்பத்தான், வெளிச்சம் அவங்களை விட்டு போனது இப்பத்தான். அது எப்படி ஆரம்பிச்சது? என் சீஷர்களே, நான் ஏன் ஓமையில் பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? 13 வசனத்தில், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஓமைகளால் அவர்களோட பேசுகிறேன், அவர்களால் பேசுகிறேன். மார்க் 4:14 பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் அவர்களோடு ஓமைகளா பேசுகிற? பார்த்து பார்க்காத மாதிரி அவங்க இருக்கணும், கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கணும். இன் ஆர்டர் தட் சோ தட் அப்படி இருக்கும்படிக்குத்தான் நான் ஓமையில பேசுகிறேன். இதுதான் தேவனுடைய நீதியான சாபம், தேவனுடைய நீதியான சாபம். பாருங்களேன், ஆதாம் ஏவால கொடுத்த ஒரு சாபமே நம்ம மனித குலம் இவ்வளவு வேதனைப்படுது. சரீர சாபம், இன்னும் ஆவிக்குரிய சாபம் எவ்வளவு பயங்கரம் யோசிச்சு பாருங்களேன். இது பழைய ஏற்பாடு பாஷை, பழைய ஏற்பாடு ஐசாயில இருந்து எடுத்த பாஷை. ஐசாயா 100 வருஷங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து வருவார், அவர் வரக்கூடிய வெளிச்சம் எவ்வளவு குளோரியஸ் மகிமையானதுன்றது பார்த்து அவர் அப்பவே சொல்லியிருக்கார். அந்த மகிமையை நிராகரிக்கிறவங்களுக்கு வரப்போற விளைவுகள் எவ்வளவு பயங்கரம் அவர் சொல்லியிருக்கார். இது பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் ஐசாயா இதை சொன்னார் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பகுதி 15-16 வர பகுதி வந்து புதிய ஏற்பாட்டில் 5 வருது. எல்லா காஸ்பல்ஸ்லயும் வருது, அப்போஸ்தலன் நடவடிக்கையில வருது, ரோமர்ல ஒரு ரெஃபரன்ஸ் கூட இருக்கு. ரொம்ப முக்கியமான பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி. ஐசாயாக்கு எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுத்தார் என்பதை ஒரு 10 பார்த்து நம்ம அதை புரிஞ்சுக்குவோம். ஐசாயா 6 நம்ம சில பேர் படிச்சிருக்கலாம். என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெவல் ஜட்ஜ்மெண்ட் இஸ்ரேலுக்கு வந்துருச்சு. இஸ்ரேல் ஜனங்க என்ன, அவங்க வெறும் விக்கிரத்தான் மறந்துனாங்க, வேசித்தனம் குடி அதுதான் அவங்களுக்கு விருப்பமா இருந்துச்சு. ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்றதோ அவங்க கடினப்படுத்துறதோ அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு குடிக்கும், வெறித்தனத்துக்கும் வேசித்தனத்துக்கும் லஞ்சம் வாங்கறதுக்கும் ஏழைகளை ஒடுக்கிறதுக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாயமாலமா மதம் வந்துருது, ஓய்வு நாள்ல வந்துருது. அது ஒண்டி நடந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு ஆண்டவர். அது ஒப்பு கொடுத்த நிலையில் ஊசாயான்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜா இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு ஐசாயா ரொம்ப கலங்கி போய் ஆலயத்துக்குள்ள போறாரு. போன உடனே ஐசாயாக்கு ஒரு பெரிய ஆண்டவருடைய ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு. அந்த தரிசனத்துல ஆண்டவர் உயர்ந்தவருமாய், உயர்த்தப்பட்டவருமாய், அவர் சிங்காசனத்துல அவர் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, மகிமையில அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை சுத்தி அந்த சேராஃபிம் தேவ தூதர்கள் இருக்காங்க. அந்த தேவ தூதர்கள் வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு 6 அவங்களுக்கு, 2 அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க, 2 காலை மூடிக்கிறாங்க, 2 ஹெலிகாப்டர் மாதிரி பறந்துகிட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு அவங்க சொல்றாங்க, எரியறாங்களா நெருப்புல, தாங்க முடியாத நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன், நம்ம யாருகிட்ட இருக்கிறோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன் பரிசுத்தர். அவங்க கண்ணால பார்க்கவே முடியலையா, அவங்க ஒரு பாவமும் செய்யாதவங்க, அவங்க காலை காட்டக்கூடாது, சிருஷ்டிக்கப்பட்டவங்களே அவனால் நிக்க முடியல, அவ்வளவு ஹோலி அவர் இருக்கிறாருன்னு பார்த்தாங்க. அந்த பார்த்த காட்சி ஐசாயா பார்த்தார். அவர் பார்த்த உடனே என்ன ஆச்சு, ஆண்டவருடைய பரிசுத்தத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும், செத்துதான் போவோம். ஐசாயாக்கு அப்படிதான், அவருக்கு என்ன ஆச்சு, ஐயோ எனக்கு, ஐயோ நான் அதமானு. ஏன்னா கடவுள் எவ்வளோ பரிசுத்தர, ஒரு சுத்தம் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோன்னா அசுத்தம் எவ்வளோன்னு நமக்கு அசுங்கம் தெரியும். ஒரு இடத்துல போகிறோன்னு வைங்களேன், ஒருத்தர் ரொம்ப நீட்டாக யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காங்க, நம்ம அசிங்கமாக போட்டு அவங்க முன்னாடி நின்னா நம்ம எவ்வளோ அசிங்கம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கடவுள் எவ்வளோ பரிசுத்தர்னு பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ அசுத்தம். அவருக்கு அப்படி தெரிஞ்சு, ஐயோ நான் ஒரு நீதிமான் இது வரைக்கும் நான் எவ்வளோ, ஐயோ எனக்கு நான் பீஸ் பீஸ் ஆயிருவோம் போல இருக்குதே, என்ன உடைஞ்சு போயிருவோம் போல இருக்குதே. இந்த தேவ பரிசுத்தத்துக்கு முன்பதாக தேவ தூதர்களே பார்க்க முடியாம கண்ணை முடிக்கிறாங்க, காலை முடிக்கிறாங்க, நான் பாவியாச்சேன்னு கதறாருங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு பார்க்கும்போது தான் எவ்வளவு சீர்கெட்டவன் ஐசாயா உணர்றார் பாருங்களேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த காட்சி அவருக்கு ஏற்பட்டு அவர் மிரண்டு ஐயோன்னு நடுங்கி இன்னும் கொஞ்ச நாள் சித்திரவம் போல இருக்கு அவருக்கு குற்ற உணர்வுல. அப்போ ஆண்டவர் அவரை ஒரு தேவதூதனை அனுப்பி அவருக்கு ஒரு மன்னிப்பு தரார். அந்த தேவதூதன் ஒரு அவர் வாயில ஒரு கோலை வைக்கிறாரு, அதனால உன் பாவம் நீக்கப்பட்டுச்சு, நீ மன்னிக்கப்பட்ட, நீ மன்னிக்கப்பட்டவனா என்கிட்ட இரு அப்படின்னு சொல்லி அவர் மன்னிச்சு அவர் சுத்தம் பண்ணி விடுறார். அவர் சுத்தம் பண்ண பிறகு ஐசாய் அங்கேயே நின்றுகிட்டு கிறிஸ்துவ தேவன் அவங்க ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள பேசிக்கிற ஒரு பேச்சை காதுல கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நமக்காக யார் அனுப்புவோம், நமக்காக யார் போவான் அப்படின்னு பேசுறாங்க. நம்மளுக்காக யார் போவாங்க, நம்மளை பத்தி பேசுறதுக்கு, நம்ம வேலையை செய்யறதுக்கு யார் போவாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து, நான் எவ்வளவு சீர்கெட்டவன் உணர்ந்து, அந்த சீர்கெட்டவனை மன்னிச்சாருன்னு உணர்றவனுக்கு இயற்கையா வருது. என்ன தெரியுமா, இயற்கையா ரோமர்ல எல்லாம் சொல்றது, உனக்கு அப்படி ஏற்பட்டு அது நீ உணர்ந்திருந்தீன்னா உன்னையே ஜீவ பலியா ஆண்டவர் கூட, ஆண்டவரே இன்னுமே நீங்க தான், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு தான் நான் இருக்கிறேன், சீர்கெட்ட பாவி என்ன மன்னிச்சிங்களேன்னு ஐசாயாக்கு அப்படி வருது. நீங்க தான் சாமி, நான் போறேன், என்ன அனுப்புங்க பாருங்களேன். ஒரு சைட் புட்நோட் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவர் கீழ்படியாம இருக்கிறது, கீழ்படிதல்ல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறதுக்கு ரெண்டுக்கு இந்த காரணம் தான். ஒன்னு, ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தர்னு நமக்கு தெரியல, நம்ம எவ்வளவு சீர்கெட்டவன் தெரியல, அவர் மன்னிக்கிற தயவு எவ்வளவு மகத்தானதுன்னு நமக்கு தெரியல. அதனாலதான் அது கீழ்படுகிறது கஷ்டம், இது கஷ்டம், அது கஷ்டம்ன்றது. ஆனா இவர் நான் போகிறேன், அதான் உண்மையான கால்வினிஸ்ட்னு ஒருத்தர், இவர் கால்வின் சொல்லுவார். கால்வினிஸ்ட் யாரு தெரியுமா, சும்மா ரிஃபார்ம் சர்ச்சில் இருக்கிறவன் இல்ல, தேவன் எவ்வளோ உயர்ந்தவர், இறையாண்மை உள்ளவர்னு உணர்ந்தவன், தான் எவ்வளவு பாவி, கடவுளை பார்த்ததான், உண்மையா கடவுளை பார்க்கறதுன்னா இதுதான். நம்ம ஊர்ல கள்ளப்போதகன் சொல்றாங்களே, நான் பார்த்தேன் கடவுளை, நான் ஷேவிங் பண்ணுக்கும் போது எங்கிட்ட பக்கத்துல வந்து நின்னாரு, சோஃபால வந்து பக்கத்துல உட்காந்து நானும் கைப்பட்டு பேசு, இதெல்லாம் கள்ளப்போதகருங்க. கடவுளை பார்த்தவன் சுருங்கி போயிடுவான், மறண்டு போயிடுவான், உடஞ்சு போயிடுவான், ஐசாய உடஞ்சு போயிட்டுமே நான் இல்லை, நீங்க தான் சாமி அப்படின்னு அவர் சொல்றாரு. அது நான் போறேன், சரி நீ போறியா ஐசாயாவே, இதை தான் நீ செய்யணும். 9வது வசனத்துல படிங்களா,
நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதலினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதலை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார்.
என்ன ஒரு ஊழியம் பாருங்களேன், ஐசாயா என்னுடைய நாமத்துல நீ போய் ஊழியம் செய்யறேன்னு போற, என்னுடைய சார்பாக நீ என்னுடைய கருவியாக ஊழியத்தை செய்யணும். என்ன ஊழியம் தெரியுமா, இவர்களை போய் ஒரு குருட்டாட்டத்துக்கு நீ சபிச்சுட்டு வரணும், ஒரு ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு வரணும். இவங்க காதுல மந்தமாக்கிட்டு, இவங்க கண்ணால பார்க்காதபடி இவங்களை குருடாக்கிட்டு, இவங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டு வா, அதான் நீ செய்யற வேலை. உனக்கு கொடுக்கப்படுற ஊழியம் அதான், நீ போ கண்ணை குருடாக்கு, காதை கேட்காதபடி செய், அவங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டு வா. என்ன மாதிரி ஒரு ஊழியம், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் போய் பண்ற பிரசங்கம் எல்லாம் அவங்கள நரகத்துக்கு இன்னும் தண்டனை வாங்கி கொடுக்கும், அதான் நான் செய்யணும். அவங்கள குருடாக்கி, அவங்கள கண்ணுல காது கேட்காதபடி இருதயத்தை கடினப்படுத்திட்டு வரணும். ஐசாயா கேட்கிறார், எம்மட்டும் இந்த ஊழியம் ஆண்டவரே, இப்படி ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டீங்களே, எது வரைக்கும் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னா 11வது வசனத்துல சொல்றாரு பாருங்க.
அப்பொழுது நான் ஆண்டவரே எது வரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனித சஞ்சாரம் இல்லாமலும் பாழாக்கி பூமி அவாந்தர வெளியாக்கி கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்குவதினால் தேசத்தின் நடுமையும் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே.
ஐசாயா நீ போய் பிரசங்கம் பண்ணி உங்களை குருடாக்கி, காதுகள் கேட்காதபடி இருதயத்தை கடினப்படுத்திட்டு வா. எது வரைக்கும் ஆண்டவரே, இவங்க முற்றிலுமா நிர்மூலமாற வரைக்கும், இவங்க ஊர்ல ஒருத்தரும் வாழாத படிக்கும், இவங்க வீடுங்கள்ல ஒருத்தரும் குடியிறாத படிக்கும், இவங்களுக்கு பெரிய நியாய தீர்ப்பு வர வரைக்கும் இவங்களுக்கு போய் அப்படி பண்ணிட்டு வா. ஏன் அடி திருப்பி 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 என் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவங்கள எச்சரித்தேன். எத்தனை பேசுங்க, எத்தனை வருஷங்க அவங்க கிட்ட பேசினேன், என் உடன்படிக்கை அன்பை காமிச்சேன், நான் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு காமிச்சேன், அவங்களுடைய உடன்படிக்கையின் பொறுப்புகளை அவங்களுக்கு உணர்த்தினேன், அவங்க பாவங்களை எடுத்து காமிச்சேன், அவங்கள குற்றப்படுத்தி கண்டித்தேன். இவ்வளோ வெளிச்சம் கொடுத்தாலும் அவங்க அதெல்லாம் பார்த்து கண்ணை மூடிக்கிட்டதுனால், அவங்க காதை மூடிக்கிட்டதுனால், அவங்களுக்கு இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டதுனால் அவங்க அதை தான் விரும்புறாங்க. நானே அதை செய்து விடுகிறேன். அவங்க இருதயத்தை நீ போய் கடினப்படுத்து, நீ போய் அவங்கள இது பண்ணு. ஏன் அப்படி செய்யணும்? அதிகமான வெளிச்சத்தை அவங்களுக்கு கொடு, அதிகமான சத்தியங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடு. கேட்க மாட்டாங்க, காதில் வாங்கிக்க மாட்டாங்க, இதயத்தில் மாற மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள அவங்க திருந்தி வந்துடாதபடிக்கு அவங்கள மனதை குருடாக்கிடுற, அவங்க கண்களை பார்க்காம இதயத்தை கடினப்படுத்திடுற. ஏன்? ஒருவேளை அவங்க திருந்தி வந்துட போறாங்க, நியாய தீர்ப்புல தப்பிச்சிட போறாங்க. அதுக்கு போய் செய். என்ன ஒரு ஊழியம் யோசிச்சு பாருங்க. ஐசாயாக்கு அதை தான் கொடுத்தமிச்சார். அழியும் வரைக்கும், நிர்மூலம் ஆகுற வரைக்கும் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உணர மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க, இதயத்தை கடினப்படுத்துவாங்க. என்ன கொடுமையான ஊழிய வச்சு பாருங்களேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் இதையும் செய்வார். அவர் பொறுமை இழக்கிற ஒரு ஸ்டேஜில் போய் விழுந்துட்டோம்னா அவரை மாதிரி பயங்கரமானவர் வேற இல்லை. பிசாசை உருவாக்குனதே அவர் தானே. நல்லவருக்கு நல்லவர் அவர், ஆனால் கெட்டவங்களுக்கு கொடுமையானவர், ரொம்ப பயங்கரமான. அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்குதுங்க, இன்னொரு பக்கமும் இருக்குது. என்னுடைய சத்தியத்தை கொடுத்து, வெளிச்சத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, பொதுவான அறிவுக்கே நான் மனிதர்களை ஒப்பு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது என்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசும்போது இருளை விரும்புகிறாங்க, இருதயத்தை கடினப்படுத்துகிறாங்க. என் வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவன் கொடுக்குற நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? நிரந்தரமான சாபம், குருடாக்குதலின் சாபம், நிரந்தரமான இருதய கடின சாபம். இன்னுமே என்ன பேசினாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. கோடி கோடியா வந்து பாபிலோன் கூட்டம் வந்து முழு இஸ்ரவேலை அழிச்சிச்சு. அது நடந்துச்சு. எந்த தீர்க்க தரிசியும் இமீடியட் புல்ஃபில்மெண்ட், ஃபைனல் புல்ஃபில்மெண்ட் இருக்கும். எந்த தீர்க்க தரிசனமும் உடனடியாக நிறைவேறும் ஒண்ணு, அந்த காலத்துல இன்னும் பரிபூர்ண நிறைவேறுதல் ஒன்னு இருக்கு. இயேசு என்ன சொல்றாருன்னா, ஐசாயா அன்னைக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் முழுமையான நிறைவேறுதல் இன்னைக்கு நடக்குதுப்பா. அந்த அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், அந்த நியாய தீர்ப்பின் நிறைவேறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனா, முகவரியாக நான் பேசுறது தான் ஓமை. இஸ்ரவேல் ஜனங்களோடு கடவுளுடைய பொறுமை முடிந்து போயிடுச்சு. இன்னமே அவர்களோடு பேச மாட்டார், இன்னமே அவர்களை குருடாக்கி அவர்கள் கண்களை காதுகளை மூடி அவர்களை ஒப்பு கொடுத்துருவார். இனிமே அவர்களோடு பேச மாட்டார். அதை ஒரு ஆரம்பிச்சு வச்சிருக்கிற ஓமையில அதான் ஆரம்பம். ஒரு பெரிய சரம் பட்டாசு உடையத்துக்கு முன்னாடி கொளுத்து வைப்பாங்க தெரியுங்களா, அதை கொளுத்து வைக்கிறது தான் ஓமை. இன்னமே வெடிய போது பாருங்க இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆச்சு. இதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு குருடாய் போனாங்கன்னா, எந்த அளவுக்கு குருடாய் போயிருச்சுன்னா, அந்த ஜனங்க காலா காலமாக அவங்க செய்யற பலி, அவங்க போற ஆலயம், அவங்க செய்யற ஒவ்வொரு சடங்களையும் இப்படித்தான் மேசியா, இதுதான் மேசியான்னு சொல்லி 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 கொடுத்து முழு பல ஏற்பாடும், இவரு தான் மேசியா, இவரு தான் வரப்போறவன்னு சொல்லி கொடுத்தோம். அவ்வளோ வருஷ கணக்கில் எல்லாரும் காத்திருந்தாலும் எந்த ஜனங்களுக்கு அது கொடுத்தார், அவங்களே அந்த மேசியாவை பிடிச்சி கொடுமை கொடுத்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு அக்குருடாயிர முடியும் ஒரு ஜனங்க? ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, ஆயிரம் வருஷமாக உனக்கு சொல்லி கொடுத்தமே இவர் தான் மேசியான்னு, ஆனா அந்த மேசியா வரும்போது அவரையே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, அதான் அவங்களுடைய குருடாக்குதல். கடவுள் அப்படி அவங்களை ஜட்ஜ் பண்ணி விட்டுட்டார், அப்படி குருடாய் போயிட்டாங்க. பாருங்க, குருடாய் போனது மாத்திரம் இல்லை, அந்த குருட்டாட்டம் அதோடு நிக்கல. இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு கரெக்டா ஒரு 37 வருஷத்துக்கு அப்புறம் 70 AD முழு இஸ்ரவேலும் பயங்கரமா அழிஞ்சிச்சு. த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம், அது சரித்திரத்தில் நம்ம பார்க்கலாம். என்ன ஆச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? பாபிலோன்ல வந்து முதல்ல அழிச்ச மாதிரி ரோமர் ராஜ்யம் வந்து பயங்கரமா அழிச்சு போட்டாங்க. பயங்கர அந்த தேசத்துக்கு வந்த அழிவு இதுவரைக்கும் யாருக்குமே வந்தது. என்ன அழிவு வந்துச்சு? வந்து முதல்ல முற்றுகை இடுறது, ஒரு சீஜ், 4 மாசம் அந்த ஊருக்கு சப்ளை தண்ணி போக கூடாது, சாப்பாடு போக கூடாதுன்னு ரோமர் ஆர்மி சுத்திக்கிச்சு. 4 மாசம் உள்ள கடந்து அவங்க பட்ட வேதனை சித்திரவதை சில பேர் எழுதுறாங்க. ஒரு அம்மா சண்டை போடுதான், 2 அம்மா சண்டை போடுறாங்க. நம்ம பிள்ளை, நான் நேற்று பசியா இருந்தோம், உன் பிள்ளைய கொடுத்த நம்ம 2 பேரும் சாப்பிட்டோம், இன்னைக்கு உன் பிள்ளைய கொடுன்னா கொடுக்க மாட்டேன்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. எந்த ஜாதிக்காவது வந்திருக்கா? பசி பட்னியில தங்க சொந்த பிள்ளைகளே சாப்பிட்டுக்கிட்டு கொடுமைனா கொடுமை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 மாசம் 2 வாரம் ஆன பிறகு ரோமர் ராஜ்யம் உள்ள புகுந்து எல்லாரையும் சுக்குநூறு அறிஞ்சு 1000கணக்கான யூத ஆம்பளைங்களை பொம்பளைங்களை சிலுவையில் அறைஞ்சாங்க. அன்னைக்கு ரோட்டில் நடந்து போயிருந்தா ரோடெல்லாம் யூதருங்க தான் சிலுவையில் தொங்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்துச்சுங்க. எல்லாரும் போட்டு அழிச்சு பிள்ளைகளை பிடிச்சி இப்படி சோறுல அடிச்சு மண்டையெல்லாம் வெடிக்க வச்சு கொடுமைனா கொடுமை அந்த கதை. அவங்களுக்கு அது நடந்துச்சு, கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்துச்சு. வந்த பிறகு மீதி இருக்கிறவங்கள உடைச்சி அடிச்ச அடியில பூமியின் 4 பக்கம் சிதறி போனாங்க இஸ்ரேல் ஜனங்க. இப்பதான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஏடியில நடந்த இஸ்ரேல் ஊர் பேர் கதறியாம காணாம போனாங்க. இப்பதான் வந்தாங்க. முன்னாடி பயங்கரமா அழிஞ்சாங்க. இதான் கடவுள் கொடுக்கிற கடவுளுடைய பொல் எப்பொறுமை சோதிக்க கூடாது. சோதிச்சோன்னா பயங்கரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி செஞ்சாரு பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றார், அதுதான்ப்பா இங்க ஆரம்பிச்சு அந்த சரத்தை கொளுத்தி விட்டுருக்கேன் பேரபிள்ல. இந்த பேரபிள் அங்கதான் போய் முடிய போகுது. தேவனுடைய நியாய தீர்ப்பு, குருடாக்குற நியாய தீர்ப்பு, த ஜுடிஷியல் ஹார்டனிங்னு பேர் இங்கிலீஷ்ல, ஜுடிஷியல் பிளைண்ட்னஸ், நீதியான குருட்டாக்குதலுக்கு அவங்களை கொடுத்துருவார். என்னென்ன திருந்த மாட்டாங்க அது விவரிக்கிறார் பாருங்களேன். அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்குவோம் என்ன சொல்லுது. 3 காரியம் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது. முதலாவது அவங்க செஞ்ச பாவம் என்ன, தீர்மானமா நான் குருடா தான் இருப்பேன். என்ன பண்ணாங்க அவங்க, தீர்மானமா குருடா இருப்பாங்க. 2வது, நம்ம அப்படி இருந்தோம்னா கேட்க மாட்டேன், திருத்திக்க மாட்டேன், எதையத்தை கடினப்படுத்துவேன் இருந்தா கடவுள் என்ன பண்ணுவார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதுவே உனக்கு நான் அருளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சபிச்சு விட்டுறார். அதுவே எப்படி ஆயிடுறேன் கம்ப்ளீட்டா. அதான் ஜுடிஷியல் ஹார்டனிங் பார்க்கறோம். அப்படி ஆனா என்ன விளைவுன்னு சொல்லுது. இது 3 சொல்றத பார்ப்போம். முதலாவது அவங்க செஞ்ச பாவம் பாருங்களேன், அவங்களுடைய ஜுடிஷியல் ஹார்டனிங். 15வது வசனத்தில் நடுவில் தான் பார்க்கிறோம், அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. தங்கள் காதால் எப்படி கேட்கிறாங்க, மந்தமாய் கேட்கிறம்னா எப்படி தெரியுமா, மந்தமா காதல கேட்கறது. அரே கேட்டும் கேட்காம இருக்கிறது, கேட்கும் போதே எங்கேயோ மந்தமா கேட்கறது. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை மந்தமா கேட்கிற மாதிரி ஆயிட்டாங்க. எப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். சத்தியம் அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்ட பாக்குது, அவங்க இருதயத்தை காட்ட பாக்குது, அதை மூடிக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி காது மந்தமா கேட்குது, இது இல்லைங்க எனக்கு கேட்குற பிரச்சனை, இல்லைங்க எனக்கு கண்ணு பிரச்சனை, நீங்க சொல்லிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, காரணம் என்ன தெரியுமா, இருதய ப்ராப்ளம், அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, அதான் பிரச்சனை. உன் இருதயம் கொழுத்திருக்கிறதுனால தான் ஆண்டவர் வார்த்தையை மந்தமா கேட்கிற, கண்களை மூடிக்கிறது, இருதயம் கொழுத்திருக்கிறது, டல்லா இருக்குது, கொழுத்து இருக்கிறது. 2 வார்த்தை வருது கொழுத்து, இங்கிலீஷ்ல தமிழ்ல கரெக்டா கொழுத்து இருக்குது போட்டாங்க, இங்கிலீஷ்ல 2-3 வருது. அவங்களுக்கு இதயம் கடினப்பட்டிருக்கிறது, அவங்க இதயம் உணர்வில்லாம இருக்குது. ஆண்டவர் வார்த்தை வருது, என் இதயத்தை மனம் திரும்பு, நீ இப்படி இருக்கிறியன்னு எனக்கு வெளிப்படுத்துது, என் இதயத்தை வெட்ட வெளிச்சமா காட்டுது. ஏன் இந்த விதை விதைக்கிற ஓமேலியை காட்டலையா, நீ வலியர்கள் விழுந்தவன் காமிக்கல. வசனம் கேட்கிற 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 ஒரு 10 நிமிஷம் உனக்கு நிக்க மாட்டேந்தே வெளியே போய் உயிர்தே தாண்டவர் காமிச்சாரு. முன்னுள்ள இடங்கள்ல எவ்வளோ கேட்கறிய கனி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, உலக கவலைகளையும் ஐஸ்வர்ய இன்பங்களையும் இதயத்தை பாதிக்க விட்டு 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 கனிய இதயத்தை காமிச்சார். ஆனா அதை கேட்டு அந்த இதயத்தை பாதிக்க விடாம இதயத்தை கடினப்படுத்திக்கிறது, எனக்கு அது எந்த வழியும் கொடுக்காதபடிக்கு இதயத்தை கடினப்படுத்திக்கிறது. புரியுதுங்களா, அது எப்படி செய்யறதுன்னு, எனக்கு எந்த வழியும் அது கொடுக்க கூடாது, எனக்கு எந்த மாற்றமும் அது ஏற்படுத்த கூடாது அப்படின்னு இதயத்தை கெட்டிப்படுத்திக்கிறது, மனத்தை கட்டுப்படுத்திக்கப்பா, வழிய தாங்கிக்கிறது இல்லையா. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை குத்துற மாதிரி, நம்ம இதயத்தை வெட்ட வெளிச்சம் ஆக்குற மாதிரி, நம்ம நிர்மூலமாச்சு, நம்மளுடைய உரிச்சி நம்மளை காட்டுற மாதிரி காட்டும் போது அது எந்த வழியும் கொடுக்காதபடி, நம்மளை பாதிக்காதபடிக்கு, நம்மளை மாத்தாதபடிக்கு இதயத்தை கடினப்படுத்திக்கிறது. கடினப்படுத்தும் போது மந்தமா கேட்கிற காது வரும், கண்ணு மூடிக்கலான்னு தோணும். இருதயம் ப்ராப்ளம். இருதயத்தை அதை ஃபீல் பண்ண விடுறதில்லை. ஆழமா அதை சிந்திச்சு போகும்போதெல்லாம் அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு உன் இருதயம் மாறு, அந்த சத்தியம் இருதயத்துக்கு வழி கொடுக்க நீ மாத்திக்க, அதுக்கு இடம் கொடுக்காம இருதயத்தை கடினப்படுத்திக்கும் போது உனக்கு மந்தமான காது வருது, குருடான கண்ணு வருது. இதே வார்த்தை கொழுத்து இருக்கிறதுன்ற வார்த்தை வந்து உபாகம் 32 பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருந்தாங்க, வனாந்திரத்துல பிச்சைக்காரங்களா இருந்த இவங்களை பிடிச்சி கழுகு தன் குஞ்சுகளை ரெக்கையில தூக்கிட்டு வர மாதிரி நான் தூக்கிட்டு வந்தேன். இவங்களை காத்து எங்க இருந்த இவங்களை பிச்சைக்காரங்களா இருந்த இவங்களை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துல அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு பாலை கொடுத்த, தயிரை கொடுத்த, என்னுடைய வெண்ணையை கொடுத்து, என்னுடைய ஆடுகளின் சதைகளை கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு, சாப்பிட வச்சு சாப்பிட்டு நல்லா கொழுத்து போய் கொழுப்பு பிடிச்சி போய் என்ன பண்ணாங்க தெரியுமா, என்னையே இன்னைக்கு உதைக்கிறாங்கன்றார். இருதயம் கொழுத்து போய் என்னை உதைக்கிறாங்க, என் வார்த்தைகளை உதைக்கிறாங்க. அவங்க இருதயம் கொழுத்து போயிருக்குது, என் வார்த்தையினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன், நான் கொடுத்த வெண்ணெய் இது, நான் தான் அவங்களுக்கு எந்த நிலையிலிருந்து அவங்கள காப்பாற்றி கூட்டு வந்தேன்ற உணர்வு கூட இல்லாம, எனக்கு எவ்வளவு இறக்கும் கடவுள் செஞ்சிருக்கிறாரு, என்னை நிர்மூலமாக்கி நரகத்துக்கு போட்டிருக்கணுமே, என்னை காப்பாத்தினது மாத்திரம் இல்லை, அவர் நித்திய வசனங்களை என்கிட்ட பேசிட்டு வராரேன்ற உணர்வு இல்லாமல் இருந்தே கொழுத்து போய், கொழுப்பு பிடிச்சி போய். நம்ம சில பிள்ளைங்க சொல்லுவோம், உனக்கு கொழுப்புடா, அதனால தான் இப்பெல்லாம் சாப்பாடை தூக்கி போடுற அப்படின்ற மாதிரி நமக்கு கொழுத்து பிடிச்சி போய் ஆண்டவர் நல்ல சாப்பாடை கொடுத்து நீ மாறணும்னு பேசி வந்தா அதை உதைக்கும். அதை இதயத்தை மாத்த நான் விட மாட்டேன். எங்க இருந்த நீ, உன்னை எங்க இருந்து ஆண்டவர் காப்பாத்தி கூட்டு வந்து எங்க வச்சிருக்காரு, இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தைய உதைக்கிறீங்க, கொழுத்து பிடிச்சி போய் மந்தமா கேட்கிறது, கண்களை மூடிக்கிறது, அதான் கொழுத்து பிடிச்சி போய். சேம் வேர்ட் அங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கு. கடவுள் எவ்வளவு பொறுமையா என்கிட்ட இருக்கிறாரேன்னு தெரியாம அவர் வார்த்தையை கொலையாடின பொருளா எண்ணி மதிக்காம இருப்பதை கொழுத்து பிடிச்ச கொழுத்த இருதயமாக ஆண்டவர் பார்க்கிறார். இரு உலக இச்சைகள்னால் நிரம்பி போய் கொழுப்பு நிறைஞ்சிருக்குது, உலக இச்சைகள் கொழுப்பு. அந்த கொழுப்புல ஆண்டவர் வார்த்தையை நிராகரிக்கிறியா, அதை வேணான்றியா, உன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிறியா, இது என்னை மாத்தக்கூடாது. ஏன் இதை நான் சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னா அந்த பாவத்தை விடணும், இதை விடணும், என்னை மாத்திக்கணும், அதை தான் நான் கடினப்படுத்திக்குவேன், இது என்னை பாதிக்காதபடிக்கு நான் பார்த்துக்குவேன்னு இருதயத்தை கடினப்படுத்தி இருதய மந்தமா கேட்டு கண்ணை மூடினீன்னா அடுத்தது உனக்கு நடக்கிறது என்ன தெரியுமா, ஆமேன், அதையே நான் உனக்கு அருளுகிறேன் மகனே அப்படின்னு நியாய தீர்ப்பை கொண்டு வரார். அதான் அவங்க செஞ்ச பாவம், அவ்வளவு கொழுத்து போய். 15வது வசனத்தை ஸ்கார்ஸ்லி இயர்ஸ் கேட்டும் கேட்காம இருக்காங்க. கேட்டதான இந்த பிரசங்கம், ஏன் இன்னும் மாறாம இருக்கிற, கேட்டங்க ஆனா கேட்க மாட்டேன், மாற அளவுக்கு கேட்டுக்க மாட்டேன், கேட்டேன் ஆனா அது என்ன மாத்துற அளவுக்கு நான் கேட்கல, கேட்கும் கேட்காம இருந்து கண்களை மூடிக்கொண்டு ஏன் இந்த சத்தியத்தை அப்படி மூடிக்கிட்டான், அவங்க இருதயம் கொழுத்து இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி இருக்கிறான். தே டோன்ட் சேஞ்ச். ஆண்டவர் வார்த்தை இது ஆபத்துங்க. எபிரேயர்ல நம்ம அடிக்கடி அந்த வசனம் சொல்றோம், இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது. அந்த பகுதியை தொடர்ந்து படிச்சு பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்லுது தெரியுமா, இதை விட ஆண்டவருக்கு வேற விஷயம் கோபப்படுத்தாது. ஆண்டவருடைய விசேஷ வெளிப்பாடு நமக்கு பேசி உன் ஆத்துமாக்கு உன்கிட்ட ஆண்டவர் பேசுறத நீ உணர்ந்து இதயத்தை வெளிச்சு பண்ண காய்ச்சார்னா, அது இதயத்தை கடினப்படுத்தி நான் மாற மாட்டேன்னு இருந்தா அது ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் ஊட்டும். அங்க அந்த பகுதியில சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களை ஞாபகம் வச்சுக்காங்க, இப்படி பண்ணதுனால வனாந்தரத்துல பெணங்களா போட்டு கழுகுக்கு அவங்களை தீனியா கொடுத்தாரு, ஞாபகம் வச்சுக்காங்க. ரொம்ப கோபப்படுத்துறது அது ஆண்டவர், அவருக்கு இதய வார்த்தையை கேட்டு இதயத்தை கடினப்படுத்துறத விட ஆண்டவர் ரொம்ப கோபம். அவர் பொறுமையை இழக்க வைக்கிற, கிட்ட வந்துனுக்கிற பொறுமையை இழந்துருவார் ஜாக்கிரத. மந்தமான இதயமா கடினப்படுத்த இதயம் இருக்கும் போது ஆவியானவர் எந்த சத்தத்தையும் கேட்க முடாதது. ஆண்டவர் ஆவியானவர் பேசுறாரு, குற்றப்படுத்துறாரு, ஆனா இதயம் மந்தமா இருக்கிறதுனால ஆவியின் சத்தம் கேட்க மாட்டேன். மந்தமாக கேட்டு கண்களை மூடி கொண்டார்கள். இதுதான் அவங்க செஞ்சது, அவங்க செஞ்ச பாவம். அது ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை பாருங்களேன். ஓ அப்படி செய்கிறீர்களா, என்னுடைய வார்த்தையை இருதய கொழுத்த இருதயத்தை வைத்துக் கொண்டு, இச்சை நிறைந்த இருதயத்தை வைத்துக் கொண்டு இருதயத்தை நிராகரிக்க போது ஆண்டவர் செய்யறது என்ன பாருங்களேன். அத 13வது வசனம் படிங்க, 14.
அவர்களுக்கு நிறைவேறுகிறது, அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மன திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது.
ஏன் என்ன பண்ணுவேன் நான், என்னுடைய ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா, நீங்க இப்படி பண்ணிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ரொம்ப சத்தியங்களை சொல்லி கொடுப்பேன், உங்களுக்கு அதிகமான சத்தியங்களை சொல்லி கொடுப்பேன், உங்களுக்கு ஆழமான வெளிச்சத்தை இன்னும் கொடுப்பேன். ஐசாயா நீ போ, என்ன கண்டு இவ்வளோ பெரிய காட்சியை கண்டு பெரிய என்னை பத்தி போதி, அதிகமான சத்தியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடு. ஏன் ஆண்டவரே சொல்லி கொடுக்கணும், அவர்கள் கண் கேட்டும் டார்ச் அடிச்சு அவங்க பார்க்கல, இப்போ போய் ஃபோக்கஸ் லைட் ஆடி அதிகமான வெளிச்சத்தை அடி. அவங்க அந்த வெளிச்சம் என்ன பண்ணும், அவங்கள காதில் வேக்ஸ் போட்ட மாதிரி மூடிடும், கண்ணு மூடிடும், அவங்கள மூடிடும். இன்னுமே பிசாசு வந்து விதையை எடுக்க வேண்டியதில்லை, ஆண்டவரே வந்து அந்த வார்த்தை உனக்கு ஏறாதபடிக்கு உன் கண்களை குருடாக்கி போட்டுருவார். குருடத்தானே விரும்பின, குருடு மந்தமாக கேட்கறத தானே விரும்பின, நீ கேட்டாலும் அது ஏறாது. கடினப்பட்ட இருதயம் தானே விரும்புகிற, என்ன பிரசங்கம் கேட்டாலும் இருதயம் மாறாது, கடினப்பட்டாச்சு. அப்படி கடினப்பட்டு ஏன் ஆண்டவரே அது செய்றீங்க, ஏன் இன்னும் வெளிச்சத்தை கொடுக்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கு வரப்போற நியாய தீர்ப்பு பயங்கரமா இருக்கும், அந்த நியாய தீர்ப்பு ஏற்றபடி அவங்களுக்கு தண்டனை, அவங்களுடைய குற்றம் அதிகமாகும்படிக்கு அவர்களுக்கு இன்னும் சத்தியத்தை கொடுக்குறேன். என்ன பயங்கரம் பாருங்க, அவங்களுடைய பாவத்தின் அளவு, நம்முடைய பாவத்தின் அளவு இவ்வளவு இருக்குதுன்னா இன்னும் அவங்க அந்த அளவை ரொப்பணுன்றதுக்காக இன்னும் அவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்குறேன். இன்னும் சத்தியம் கேட்டு 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 சத்தியத்தை கேட்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆகப்போகுது, நரகத்துல இன்னும் தண்டனை ஜாஸ்தி ஆக போகுது, அவங்களுக்கு உக்கரம் இன்னும் கொட்ட போகுது. அதுக்காகத்தான் அவங்க தொடர்ந்து வந்து சத்தியத்தை கேட்பாங்க. நான் வர வைப்ப, இன்னும் அதிகமான சத்தியத்தை சொல்லி கொடு. கேட்டு 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 அவங்க இன்னும் குருடாகி போவாங்க, கண்டு அவங்க மாறவே மாட்டாங்க, அவங்க இதயத்தை கடினப்படுத்தியாச்சு, அவங்க திருந்தவே மாட்டாங்க. ஆண்டவர் செய்யறாரா? நிச்சயமா செய்யறார். இதே ஆண்டவர் தான் செய்யறார் ஃபாரோவுக்கு செஞ்சார். ஞாபகம் இருக்கா, ஃபாரோ வந்து மோசே வந்து சொன்னார், அப்பா யெகோவா சொல்லியிருக்கார், அவர் வார்த்தை கீழ்படிஞ்சு ஜனங்களை விடு. ஃபாரோ என்ன சொன்னார், இல்லை விட மாட்டேன், யெகோவா யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். வாதிகளை வர வச்சார், ஒரு வாதம் வர வச்சார். ஃபாரோ என்ன பண்ணாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருதயத்தை கடினப்படுத்தினார். ரெண்டாவது வாதையை வர வச்சார், இன்னும் கடினப்படுத்தினார். மூணாவது வாதை கடினப்படுத்தினார். அப்புறம் என்ன ஆச்சு போட்டிருக்கு தெரியுமா, கர்த்தர் போய் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார். இனிமேல் நீ படுத்தி நானே படுத்துறேன், இன்னும் பத்து வாதம் இல்லை, இன்னும் 10,000 வாதம் வந்தாலும் நீ திருந்தவே மாட்டேன், இருதயத்தை நான் கடினப்படுத்திட்டேன். இனிமே திருந்தனானா, வாதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அவன் நரகத்துக்கு போற வரைக்கும் அவன் போயிட்டாங்க, அப்போ கூட கடலுக்குள்ள போயிட்டாங்க, கடல் திறந்து ஆனாலும் உள்ள போறான், கடினப்படுத்தியாச்சு அவன், சாகிற வரைக்கும் அவன் திருந்த மாட்டான். அப்படி பண்ணிடுவார், என்ன ஆபத்து யோசிச்சு பாருங்க. ரொம்ப சேட், ரொம்ப சேட். பைபிள் வந்து தேவன் கடினப்படுத்த ஆவிக்குரிய தண்டனையாக தன்னுடைய விசேஷ வெளிப்பாடை அசட்டையா எண்ணும் போது, தொடர்ந்து அதை போகும்போது அவர் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறோம். அந்த பொறுமையை சோதனைக்கு கொடுக்கிற தண்டனை நியாய தீர்ப்பின் குருடாக்குதல், நியாய தீர்ப்பின் கடினப்படுத்துதல், கடினப்படுத்துதல். பாருங்களேன், ஒருத்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நரகத்துக்கு வெளியில ஒரு சோகமான ஒரு மனுஷனுடைய நிலைமை என்னன்னா, மிக அற்புதமான தன் இதயத்தையே தொடக்கூடிய பிரசங்கத்தை ரெகுலராக கேட்டுக்கிட்டோம், ஒரு விதமாவும் தொடப்படாம ஒரு விதமாவும் மாற முடியாம அந்த நிலையிலேயே குருடா இருக்கிறத விட சோகமான நிலைமை வேற இல்ல, ரொம்ப சோகம். அப்படி பண்ணிட்டாருன்னா ரொம்ப சோகம். கடவுள் அவங்களுக்கு செய்கிறார். எந்த தேவன் ஒரு மனுஷனுக்கு உணர்ற இருதயத்தை கொடுக்கிறாரோ, மனம் திரும்புதல மறுஜன்மத்தை கொடுக்கிறாரோ, அதே தேவன் தன்னுடைய நீதியின் தீர்ப்பாக பொறுமையின் எல்லை தாண்டினவர்களுக்கு கடின இருதயத்தை, மாறாத இருதயத்தை, குருடான கண்களை கொடுத்து விடுகிறார். அவர்களுடைய அவர்களை தனியாக விட்டுறார். அவருடைய ஆவி, என்னுடைய ஆவி மனிதனோடு எப்போதும் போராடார். ஏன், பொறுமை இருக்கு, அது முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதனோட விளைவாக என்ன சொல்றாரு, அவர்கள் கண்டும் கேட்டும் திருந்தி, அப்படிதானே வருது தமிழ்ல நான் படிக்கிறேன், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காலும் இருக்கும்படியாக. உன்னால பார்க்க முடியுது இதோட ஆபத்து என்னன்னா, இப்படி பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் இவங்க ஒரு காலம் நித்தியமாக மனம் திரும்பவே முடியாதபடிக்கு அவங்களை செஞ்சிடுறார். மனம் திரும்ப உனக்கு விருப்பம் இல்லையா, இனிமே நீ திருந்தவே மாட்டேன். திருந்த இந்த பாஷை எப்படி போட்டு ரொம்ப பயங்கரமா போட்டிருக்குங்க, அவங்களை திருந்தி நான் ஆரோக்கியமாக்காத படிக்க, ஆரோக்கியம்னா ரட்சிப்பின் ஆரோக்கியத்தை குறிக்குது. எல்லா தீமையில இருந்தோம் அவங்க ஆரோக்கியமாகும் படிக்க, ஆத்மீக வியாதிகள் இருந்து ஆரோக்கியமாகிற ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்காத படிக்க, அவங்க ஆவிக்குரிய நிலைமை அவங்க உணராத படிக்க, நல்ல கவனத்தோடு கேட்டு நம்ம கண்ணால பார்க்கும் போது நமக்கு என்ன ஆகுது, இதயத்தில் அதை உணரும் போது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். இது மூலமா தான் நம்ம ரட்சிக்கப்படுறது. காதுகளில் கேட்டு நம்ம கண்ணில் பார்த்து நம்ம இதயத்தில் உணரும் போது தான் ஒரு மனுஷன் ரட்சிப்படையான். அந்த கதவுகளே மூடிட்டு இவன் இன்னுமே திருந்தாத படிக்க பாருங்களேன். இதுல என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, லெஸ்ட் ஒரு வார்த்தை வருது, லெஸ்ட். ஆனா அது எப்படி யோசிக்கலாமான்னு தெரியல. ஆண்டவர் இவங்க இன்னுமே ஏதாவது ஆபத்து வந்துச்சு இல்ல ரொம்ப மன உருகிற பிரசங்கத்தை கேட்டு எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு போறாங்கன்னு பயந்துகிட்டு ஆண்டவர் அவங்களை குருடாக்கி கண்ணு தெரியாம பண்ணிடுறாங்க. வந்துட போறாங்க அவங்க, எப்படியாவது மாறிட போறாங்க அப்படின்னு ஃபியர், பயர், லெஸ்ட்ன்ற வார்த்தை அப்படி நடந்துடக்கூடாது அவங்களுக்கு அப்படின்றதுக்காக அவங்க கண்களை குருடாக்கி அவங்க காதுகளை செவிடாக்கி அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி விட்டுறாரு. ஒருவேளை அவனுக்கு கொடுக்க போற தண்டனை தப்பிச்சு திருந்தி வந்துட போறான் அவன். அதான் அங்க போட்டிருக்குது. இதுக்கப்புறம் என்ன யாருன்னா பிரசங்கம் பண்ணிட்டோம், மனம் உருகிற பிரசங்கம் பண்ணிட்டோம், இயேசுவே மிரட்டுகிற பிரசங்கம் பண்ணிட்டோம். ஏன் வாழ்க்கையில பராமரிப்புல நடக்கக்கூடாத கொடுமைகள் அவங்களுக்கு நடக்கட்டும். ரெவலேஷன்ல நடக்கிற மாதிரி பூமியெல்லாம் புலந்து எல்லாரும் உளுந்து மேலேந்தெல்லாம் வந்து உடம்பெல்லாம் பாயில்ஸ் ஆகட்டும் ஃபேரோக்கு வந்துச்சு இல்லைங்களா, உடம்பெல்லாம் கட்டிங்கா வந்துருச்சு, புழுவா வந்துருச்சு உடம்பெல்லாம், முடியல மனம் திரும்ப, திரும்பவே முடியாது அவங்களுக்கு. அதை கொடுத்துருவார். ரொம்ப பயங்கரங்க இது. கடவுள் ஒளியை அனுப்பும் போது அவங்க சர்ச்சில் தொடர்ந்து இருக்கலாம், ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப சேட், ஏன் தொடர்ந்து அவங்க பிரசங்கத்தை கேட்கணும், ஏன் ஐசாயா அனுப்புற, எப்படியோ அவங்க அழிய போறாங்க, ஏன் ஆண்டவர் ஐசாயாவை அனுப்பி என்ன பண்றீரு, அவங்கள முற்றிலுமாக குருடாக்கி முற்றிலுமாக செவிடாக்கி இருதயத்தை முற்றிலுமாக கடினப்படுத்தி அவங்க வரப்போற நியாய தீர்ப்புல தப்ப கூடாது. இந்த இன்னும் வெளிச்சம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவர் குற்றம் அதிகம் ஆகி அவங்களுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், மேக்சிமம் ஆக்கின அவங்க மேல வரணும். அதுக்காகத்தான் இன்னும் தொடர்ந்து பிரசங்கத்தை கேட்க விடுவேன். இன்னும் வசனத்தை தொடர்ந்து கேட்பாங்க. சேட், அவங்களுக்கு அந்த தொடர்ந்து கேட்கிற பிரசங்க ஊழியம் நரகத்தில் அவங்களுக்கு தண்டனை அதிகரிப்பதற்காக அந்த ஊழியத்தை நான் அனுமதிப்பேன். பாருங்களேன் இது எப்படி பிரசங்கம் பண்றது. இதை முடிச்சுட்டு இன்னொரு பகுதிக்கு நம்ம போகலாம். இது பாசிட்டிவா முடிக்கணும் இல்லையா. பிரகாசிப்புதலினுடைய பாக்கியத்தை பாருங்கள். பிரகாசிப்புதலை பாக்கதே 16 வசனம் படிங்களா.
உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள்.
ஒரு கான்ட்ராஸ்ட்ல இப்போ இதுக்கு முன்னாடியே சொன்னார் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு ஒப்பிட்டு, ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி ஒரு ஒப்பிட்டு அந்த பாக்கியம் எவ்வளவு பெருசு. ஆண்டவர் வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து அதை தொடர்ந்து போய் தியானித்து அதை தியானிச்சு அதை யோசிச்சு வீட்டுல போய் பைபிள படிச்சு அது புரியுறது எவ்வளவு பெரிய பாக்கியம்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது கிடைக்காதவங்களுக்கு நடந்த கொடுமை பாருங்க. ஆண்டவர் அவங்களுக்கு என்ன அளவுக்கு ஒரு ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு ஒரு ஒயிட் பிரைட்டா தெரியணும்னா பிளாக் பின்னாடி வச்சாதான் தெரியும் இல்லைங்களா. பிளாக்க பின்னாடி வச்சு ஒயிட்டா ரொம்ப ஒயிட்டா தெரியும். அதே மாதிரி என்ன தண்டனை பாருங்க. அந்த தண்டனைக்கு முன்பதாக உங்களுக்கு உங்க கண்கள் குருடாக்கப்படலை, நீங்க காணுகிற கண்கள் பாக்கியமானது, உங்க காதுகள் செவிடாக்கப்படலை, உங்க காதுகள் பாக்கியமானது. அதுதான் சொல்ற ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி. அது மாத்திரம் இல்ல, பாக்கியம் எல்லாமே பாக்கியம் இல்லைங்க. இயேசு பாக்கியம்னாருன்னா அதான் பாக்கியம். மெய்யாகவே இதுதான் உலகத்துல பெரிய பாக்கியம். என் சத்தியத்தை கேட்டு அந்த ரகசியங்களை புரிந்து வீட்லயும் போய் அதை யோசித்து அதன்படி வாழ்க்கை இருக்கணும்னு வாழ்க்கை மாறிட்டு வர்ற பாக்கியம். ஐயோ எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெருசு தெரியுமா, எல்லாம் கடந்த பாக்கியம். இந்த உலகத்துல சகலத்தையும் கடந்த பாக்கியம். ஏன் இந்த உலகத்துல இருந்த பாருங்களேன் அவர் சொல்றார் 16, உங்கள் கண்கள் காணுகிறதுனாலையும் உங்கள் காதுகள் கேட்கறதுனாலையும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஏன் ஆண்டவரே, அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் நீங்கள் கேட்கிறவைகளை நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறதவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பா, நீங்க கேட்கறது எத்தனை பேர்? சில பேர் இல்லை, அநேக தீர்க்க தரிசிகள். இந்த உலகத்திலேயே தேவனோடு நெருங்கி வாழ்ந்த மனிதர்கள் யாரு? தேவனுடைய சத்தியங்கள் தெரிஞ்சவங்க யாரு? மனித குலத்துக்கு சொல்லிக் கொடுத்தவங்க யாரு? தீர்க்கதரிசிகள். அவங்க யோசிச்சு பாருங்களேன், பழைய ஏற்பாடு தீர் சாமியல்ல தொடங்கி ஐசாயா, செக்கேரியா, எசேக்கியல், டேனியல், அவருக்கு தெரியாத ரகசியமா, எல்லாம் மைன ஓசியா, ஜோயல், இவங்க எல்லாமே. அது மாத்திரம் எல்லாம் நீதிமான்கள். யோபு நீதிமான், நோவா நீதிமான், ஆபேல் நீதிமான், மோசே தான் எல்லாம் நீதிமான்களும். நீங்க கேட்கறதையும் நீங்க பார்க்கறதையும் பார்க்கணும்னு பார்த்து ஏங்கினாங்க, அவங்களுக்கு அது கிடைக்கும். அவங்களுக்கு அது கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க கண்கள் திறக்கப்பட்டு பரிசுத்தாவினால் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டு பிரகாசிப்பிக்கப்பட்டு மேசியாவுடைய மகிமையை பார்த்து மாம்சமோ ரத்தமோ சொல்லி கொடுக்காத காரியங்களை தேவனுடைய மகிமையை இயேசுவில் பார்த்து அவருடைய பிரகாசிப்பிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுற அந்த ரட்சிப்ப, அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை அவங்க பார்க்கணும்னு விரும்பினாங்க. பார்க்கலாம், ஏன்னா தீர்க்கதரிசியா நீதிமானுகளா இந்த பாவ உலகத்துல வாழும் போது அவங்களுக்கு இருந்த பெரிய பாவத்தினால் சபிக்கப்பட்ட உலகம், அந்த சாபத்திலிருந்து நீக்கிறவர், அந்த பாவத்திலிருந்து நீக்கிறவர் பரிபூர்ணமா என்னைக்கு வருவார்னு ஏங்கி ஏங்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்திருக்கிறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இதை பேசணும்னு அவங்க எல்லாம் கேட்டாங்க, ஏங்குனாங்க. தேவனுடைய பராமரிப்பில், அவருடைய அவருடைய படைப்பின் நோட், அவருடைய மீட்பின் சரித்திரத்தில் எல்லா சத்தியத்தையும் ஒரே டைம்ல அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆபிரகாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் மோசே கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாரு. மோசேக்கு தெரிஞ்சது ஆபிரகாமுக்கு எல்லாம் தெரியாது. அப்புறம் தாவீதுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு ப்ரோக்ரெசிவா படிப்படியாத்தான் அவர் சத்தியம் வந்ததுனால் அது படிப்படியா வந்து பரிபூர்ணமா என்கிட்ட இருந்து வந்துருச்சு. இப்போ எல்லா பிரகாசிப்புதலும் லட்சியத்தின் சத்தியம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு அந்த லெவல்ல எப்ப தெரியவோட தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் தெரிஞ்சான். ஆனா அவங்க எல்லாம் என்ன பார்த்தாங்களா, இந்த பரிபூர்ணம் எப்போ வரும், இந்த மாதிரி நம்ம எப்போ கத்துக்குவோம்னு ஏங்குனாங்களாம். யோகோலாம் ஏங்குனாங்க. லூக்கா இன்னொன்னு சேர்க்கிறார், லூக்கா 10:24 அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும். எந்த ராஜா? அதே பெரிய ராஜாக்கள் எடுத்தோம்னா சாலமோன் எடுத்து பாருங்க. அந்த மனுஷனுக்கு இல்லாத சொத்தா, வசதியா, பணமா, இன்பமா, இச்சையில மயங்கி கிடக்குறியா, அந்த அவருக்கு இல்லாத இச்சையா, 1000 பொண்டாட்டி வச்சிருந்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, மாய், எப்போ உண்மை இயேசு வருவார், எப்போ உண்மையான ஆத்மீக கண்கள் திறக்கப்படும், உண்மையான ஆத்மீக வெளிச்சம் எனக்கு கிடைக்கும், உண்மையான பேரின்பத்தை நான் எப்போ சந்திப்பேன், சமாதானத்தை எப்போ, இதெல்லாம் ஏங்குனாங்களாம். இதெல்லாம் கிடைக்கலையே அப்படி சாலமன் ஏங்குனார், ராஜாக்கள் அவங்க எல்லாம் ஏங்குனாங்க. யோசிச்சு பாருங்க, ஆனா அவங்க எல்லாம் டீல் பண்ணதெல்லாம் வெறும் நிழல் தான், அடையாளம் தான், ஆலயம் தான், எல்லாம் நிழல்ல தான். ஆனா உண்மை இப்ப வந்திருக்குதே. அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனமா சொன்ன காரியங்கள் நிறைவேற காலத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்களே, உங்க காதுகள் பாக்கியம் உள்ளது. அவங்க எல்லாம் கோயில்ல ஒரு கூடாரத்துக்குள்ளதான் போவாங்க, ஆனா விசுவாசத்தின் மூலமாக கிருபையின் சிங்காசனத்தை பரலோகத்துக்குள்ளேயே நீங்க ஜபத்தில் போகலாம். இந்த உண்மையை விசுவாசத்தில் அனுபவிக்க அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆபிரகாம் வந்து நம்ம விசுவாசிகளுக்கு தகப்பன்னு சொல்லப்படுது. அவரை பத்தி என்ன போட்டிருக்கு, அவர் தூரத்துல இருந்து கிறிஸ்துவை பார்த்து சந்தோஷப்பட்டார். ஆனா அவர் ஏங்கினது, இன்னும் கொஞ்சம் கிட்ட போக முடியாதா, இன்னும் கொஞ்சம் மோசை காலத்துல பிறந்திருக்க முடியாதா, அப்படிலாம் ஏங்கி பார்த்தாராம். தூரத்துல பார்த்து சந்தோஷப்பட்டார் ஆபிரகாமே. ஆனா நீங்க உங்களுக்கு அரிச்ச லாட்டரி பாருங்க, நான் பிறந்த காலத்துல என்னுடைய சீஷர்களா பிறந்திருக்கிறீங்க. நீங்க கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளதுதான். பேதுருவன் சொல்றார் நம்முடைய ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசிகளும் எல்லா இத வாய்ஸெல்லாம் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்க போகுது, இவர்கள் ஏஞ்சல் கூட உற்று பார்க்க ஆர்வமா இருக்கிறார்கள் அப்படின்னு பேதுரு சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவே ரெண்டு பயன்பாடுகள் நான் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு நெகட்டிவ் சைட், ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை தொடர்ந்து நிராகரிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற நீதியான குருட்டாட்டுதல் தண்டனை. ரெண்டாவது, ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியோன்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா ஆவிக்குரிய முதலாவது பயன்பாடு? நமக்கு எடுத்துக்குவோம், அவங்களுக்கு சொன்னார் சீஷர்களுக்கு. நமக்கு தெரியுதா ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்? அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் ராஜாக்களும் சரித்திரத்தில் வாழ்ந்த மிக மிக பெரிய மனிதர்கள் ஏங்கு நாங்கள் இதுக்குத்தான் இந்த உலக மாய, இந்த உலக அநித்தியமான பாவ சந்தோஷம் இதெல்லாம் அழிய போதுன்னு நிச்சயமாத்த நிஜத்தை இயேசு வந்த பிறகு கொடுக்குற ஆசீர்வாதங்களை ஏங்கு நாங்களாம், ரட்சிப்பின் சந்தோஷங்களை ரட்சிப்பின் பிரகாசிப்புதலுக்காக ஏங்கு நாங்களாம். அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே, அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்னு நம்ம உணர்றோமா? இந்த புக்கு நம்ம கையில் இன்னைக்கு இருக்குது, முழு தேவனுடைய வெளிப்பாடு. இந்த புக்கை மாத்திரம் கொடுக்காம இந்த புக்கை புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலில் பாடல சத்குரு பரிசுத்தாவியானவர் மாதிரி ஒரு டீச்சர் உலகத்தில் இல்லை. அவர்கிட்ட படிச்சுக்கிட்டவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி அவர். அவர் உள்ள நமக்கு கொடுத்துட்டு இந்த புக்கை கையில் கொடுத்துட்டு இதை பார்த்து படிச்சுக்கப்பா அவர் சொல்லி கொடுப்பாருன்னு இதை கொடுத்துருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்னு நமக்கு ஏதாவது கொஞ்சம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு முதலாவது நன்றி இருக்கா நமக்கு? இது எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு நமக்கு தெரியுமா? இந்த ஸ்லாக்கியத்தை எந்த எவ்வளோ ஜாக்கிரதையா பயன்படுத்தணும்? ராஜாங்களுக்கு கிடைக்கல, தீர்க்கதரிசிகளுக்கு கிடைக்கல, நீதிமான்கள் கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருக்கேன்ற ஸ்லாக்கியத்தை எவ்வளோ பயன்படுத்தி நம்ம ஆவிக்குரிய பிரகாசிப்புதல்ல வளரணும்னு நமக்கு தெரியுமா? இங்கே யோசிச்சு பாருங்க. போன வாரம் நம்ம பார்த்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருமா? உங்களுக்கு காதுகள் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சும்மா இருந்தாரா? அவங்களுக்கு தானே சொன்னாரு, நீங்க கேட்கறதை கவனிங்க. எந்த அளவுக்கு நீங்க அழப்பீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பிரகாசிப்பு கிடைக்கும். எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முயற்சி எடுக்கிறியோ, படிக்கிறீங்க, உன் ஸ்டடின்ற டிசிப்ளினுக்கு ஒப்பு கொடுத்து, தியானம்ன்ற டிசிப்ளினுக்கு ஒப்பு கொடுக்குறியோ, அந்த அளவுக்கு தான் பிரகாசிப்புதல் உனக்கு கிடைக்கும். பாக்கியம்னு சொல்லிட்டு விட்டுருலையே, உன் முயற்சி அப்ப சொன்னாரு அவரு. ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் இந்த கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துறதுனால தானே வருது. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு. நம்ம வாழ்ற காலத்தை யோசிச்சு பாருங்க, ரெஃபர்மேஷன் காலத்தை யோசிச்சு பாருங்க. சீர்திருத்த காலத்துக்கு முன்பதாக பைபிளே இல்லை அவங்ககிட்ட. 500-600 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளே இல்லை. நம்ம காலத்தை யோசிச்சு பாருங்க. ரெஃபர்மேஷன் ஆன பிறகும் அவ்வளோ புக்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைங்க. நம்ம பிறந்திருக்கிற காலம், நமக்கு அடிச்சிருக்கிற லாட்ரி இந்த பைபிள் மாத்திரம் இல்லை. இந்த பைபிளை விளக்குற எத்தனையோ ஈஸி டிரான்ஸ்லேஷன், எத்தனையோ கமெண்ட்ரிஸ். உங்ககிட்ட காசு வாங்க முடியல, கமெண்ட்ரிஸ் இல்லை. ஆண்டவர் இன்டர்நெட் எல்லாம் உலகத்தில் விட்டு ஈஸியாக உனக்கு ஜியோ போன் எல்லாம் ஃப்ரீல கொடுத்து மொபைல்ல இருந்து எத்தனை கமெண்ட்ரிஸை நீ பார்த்துக்கலாம், எத்தனை பார்ட்டிகல்ஸை படிச்சுக்கலாம், எவ்வளோ சத்தியங்களை நீ படிச்சுக்கலாம்னு இன்டர்நெட் எல்லாம் ஆண்டவர் உங்க கையில் எது கொடுத்துருக்கிறாரு? யூடியூபை பார்த்துக்கிட்டு சினிமாங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு இன்டர்நெட். ஏன் ஆண்டவர் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு? நம்ம வாழ்ற காலம் டெக்னாலஜியில் ஆண்டவர் இதெல்லாம் ஏன் செஞ்சிருக்கிறாரு? ஆவிக்குரிய ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் கிடைக்காத பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கே, அதை பார்த்து பயன்படுத்தி பிரகாசிப்பு அடையணுமே நமக்கு கிடைக்கலையா? யோபுக்கு என்னங்க இருந்துச்சு? மோசேக்கு முன்னாடி பிறந்தார். முதல் புக்கை எழுதினவர் யாரு பைபிள்ல? முதல் புக் யார் எழுதினது? மோசே. மோசேக்கு முன்னாடி பிறந்த யோபுக்கு என்னங்க இருந்துச்சு கையில? பிரிண்டிங் இருந்துச்சா? புக் இருந்துச்சா? ஓலை இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லாத அந்த காலத்துல வாழ்ந்த யோபு எந்த அளவுக்கு பிரகாசிப்பதில்ல, பக்தியில பரிசுத்தத்துல வாழ்ந்திருக்கிறாரு. ஒரு பைபிள் இல்லையே, எந்த அளவுக்கு யோசிச்சு அவர் பேசுற பேச்சு என்ன பேசி இருக்கிறாரு? இன்னைக்கு எல்லா சத்தியத்தையும் கையில கொடுத்து, பைபிளை கையில கொடுத்து எல்லா சத்தியத்தையும் படிச்சு யோபு நாளைக்கு நேற்று நாள்ல எந்திரிச்சு வந்து நம்ம இருக்கிற வாழ்க்கை பக்தியும் நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய பிரகாசிப்பு பார்த்து சொல்லக்கூடாது, காரி துப்ப மாட்டார். என்னையா நீங்க என்கிட்ட என்னையா இருந்துச்சு, இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ இது இருந்து. சில பேர் நீங்க சொல்லலாம் பாஸ்டர், அதான் சொல்றீங்க எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குதே பாஸ்டர்னு. அந்த சாக்கு நீங்க சொல்லலாமா? உங்க வாயிலேயே அடிச்சுக்க கூடாது. தமிழ்ல பாஸ்டர் பாலா மாதிரி ஒரு ஆளை அனுப்பி எவ்வளோ புக்கு அந்த லான் சும்மா டஸ்ட் அடிச்சுக்கிட்டு கிடைக்குது. எத்தனை பேர் அதை படிச்சு முடிச்சு பிரகாசிப்பதில் வளர்ந்துருக்கிறீங்க? எத்தனை தீர்க்கதரிசிகளையா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கெல்லாம் பாஸ்டர் பாலா பிறந்து டிரான்ஸ்லேட் பண்ணலையே? தமிழ் மக்களுக்கு கிடைக்கணுமேன்னு சொல்லி ஆழமான புக்ஸை லெவலில் படிக்கலனாலும் பரவாயில்ல, தமிழை படித்து கற்றுக்கங்கன்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் கேட்குறதையும் படிக்கணும்னு விரும்புறதையும் எத்தனை தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் ஏங்கி அவங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்குதே. என்ன பயன்படுத்துறீங்க? பரிசுத்தவான்கள் பழையற்பாடு பரிசுத்தவான்கள்லாம் அந்த நினைவு பட்டணத்தார் எந்திரிச்சு குற்றப்படுத்துற மாதிரி இவங்களாம் நம்மளை திட்ட மாட்டாங்க, குற்றப்படுத்த மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதை படிச்சு இதுல வளர்றத விட்டுட்டு இவங்க குற்றப்படுத்துறத விட்டுட்டு மொபைல்லையும் டிவிலையும் இந்த இச்சைகள்லயும் எடிக்ட் ஆகி போய் அடிக்ஷன். நாலாவது சங்கீதத்தில் அவர் சொல்றார், எம்மட்டும் வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். எம்மட்டும் தான் இப்படி இருப்பீங்க, எம்மட்டும் தான் வீணானது. அது செஞ்சு இத்தனை வருஷம் செஞ்சு ஏதாவது பிரயோஜனமா? நீ உருப்பட்டியா? உன் வேலை குடும்பம் உருப்பட்டுச்சா? உன் வாழ்க்கை உருப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வீணானதான் நாடுவ. உங்க அப்பா அதான் நாடினாரு, உங்க தாத்தா நீ அதை தான் நாடுவ. இப்படிதான் உன் வாய்ஸ் போகும், உன் பிள்ளைங்களையும் அப்படித்தான் விடுவ. எம்மட்டும் இப்படி இருப்பீங்க, அதான் திட்ட. எம்மட்டும் ராஜாக்களும் தீர்க்கதரிசி கிடைக்காது ஸ்லாத்தி, அது கிடைச்சிச்சே ஓகே. ப்ராப்ளம் நம்ம எஜுகேஷன் இல்லைங்க, எனக்கு படிக்க வரல, அது இல்லை பிரச்சனை. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இதயம் கொழுத்து இருக்கிறதுனால, கொழுத்து இருக்கிறதுனால. ஆண்டவருடைய வசனத்தின் மகத்துவம் அவசியம் அது எவ்வளவு தேவைன்றத தெரியாத மந்தமா கேட்கறது, ஞாயிற்றுக்கிழமை கேட்கறதே பெருசுன்னு போறது, அதுல ஒன்னும் முயற்சி எடுக்கிறது இல்லை. இதே மாதிரி போனோம்னா எவ்வளவு பயங்கரமான கண்டிப்பு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தானே பார்த்தோம், அது எனக்கு அப்ளை பண்றதுக்கே பேஜாரு. உங்களுக்கு எப்படி அப்போ எப்படி யாருக்குமே செய்யாதீங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு வர, அந்த மாதிரி யாருக்கும் செஞ்சிடாதீங்க தயவு செய்து. ஒரு போதகர் சொல்றாரு, உன் பிரசங்கம் ரொம்ப சக்சஸா வரலன்னா பேஜார் படாத, அவங்க ஒன்றும் மாறலன்னா பேஜார் படாத, ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு நரகத்துல தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு உன்னை கருவியா பயன்படுத்தலாம். அது எனக்கு ஆறுதலே இல்லைல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதை நினைச்சா. என் பிரசங்கத்தை பயன்படுத்தியா அவங்களுக்கு நரகத்துல தண்டனை ஜாஸ்தி கிடைக்கணும். கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனாலும் திருந்த மாட்டாங்க. ஐயோ என் பிரசங்கத்தை கேட்டு யாரும் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் எனக்கு இருக்கு. அப்படி யாரும் ஆயிடக்கூடாதுங்க. ஆண்டவர் இந்த சாபத்தை கொடுக்குறவருங்க, அவர் பொறுமையை சோதிக்காதீங்க. அவர் கொடுக்குறவர் இந்த சாபத்தை ஜட்ஜ்மெண்ட் அனுப்புறவர். எவ்வளவு வெளிச்சத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்தோம், கண்களை நம்ம மூடிக்கிட்டோம்னா அதுவே நம்ம கொடுத்துருவார். அந்த இருளே உன்னை வச்சுக்க தீர்மானமாக, நான் மாற மாட்டேன், இந்த சத்தியம் இதயத்தை பாதிக்க விட மாட்டேன், வழி கொடுக்க விட மாட்டேன், இதயத்தை கடினப்படுத்த படுத்த என்ன ஆகும் அதுவே விட்டுருவாருங்க. ஒருவேளை என் பிரசங்கத்தை அப்படி பயன்படுத்துறாரா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது ரொம்ப எனக்கு பயமா தான் இருக்கு, ரொம்ப சோகமான கண்டிஷன். இதை விட சேட் என்ன இருக்க முடியும்? ஆகவே இந்த வசனங்களை சீரியஸா எடுத்துக்கங்க, வார்த்தைகளை சீரியஸா எடுத்துங்க. நம்ம செய்யற ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து படிக்கிற காரியத்தை விட வேற சீரியஸ்னஸ் உலகத்துல இல்லை. ஏன் அந்த வசனத்தை நம்ம என்ன செய்ய போறோம், அந்த கேட்ட காரியத்தை என்ன செய்ய போறோம்ன்றதா அதை பொறுத்து தானபடிய நித்திய எல்லையே இருக்கு, அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. தட் இஸ் த டேர்னிங் பாயிண்ட். நம்ம கேட்டதை வச்சு நம்ம என்ன செய்யறோம் அதுதான் பொறுத்து இருக்கு. அதை வச்சு நம்ம இதயத்தை கடினப்படுத்தணும்னா ரொம்ப டேஞ்சரஸ். ஜெபம் பண்ணணும். அருமையான ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வேதனையா பயங்கரமாக கொடுமையாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை கட்டளை இடுவதனால் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இந்த சாபத்துக்கு ஒருவரும் ஆளாகாதபடிக்கு கிருபை கொடுமாண்டவரே. எங்க கண்களை தரும் இந்த வசனங்கள் எங்கள் இதயத்துக்குள் வேலை செய்ய உதவி செய்யும். எவ்வளவு ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு என்பதை எத்தனை தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் நீதிமான்கள் ஏங்கியும் கிடைக்காம போனதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த காலத்திலேயா டிவிலையும் சினிமாலையும் யூடியூப்லையும் மொபைல்லையும் வீணாக்குறது எங்கள் காலத்தை படித்து பிரகாசிப்பிக்கப்பட்டு எவ்வளோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் வளர்ந்திருக்கணுமே, வளராதது நாங்கள் கொடுக்குற அளவு தான் ஆண்டுகிறேன். இன்றையிலிருந்து மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் அப்பா. உன் வசனத்தை ஒருபோதும் அசட்டையா எண்ணாத படிக்கு உதவி செய்யும். அது அசட்டையா எண்ணுகிற இதயத்தை எங்களுக்கு கொடுக்காது இருமாண்டவரே. இந்த சாபத்தை எங்களுக்கு தராம இருக்கும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.